بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் மீதும் அவருடைய குடும்பத்தார், உறவினர், தோழர்கள் மீது சலவாத்து சலாம் கூறியவனாக தொடங்குகிறேன். இன்று நமது இந்த கல்வி வகுப்பின் மூன்றாவது நாள். தலைப்பு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட போர்க்களங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய பெரும்பாலான வரலாற்று அறிஞர்களின் கருத்தின்படி 28 போர்களை நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கணக்கின்படி 18 அல்லது 19 என்று எழுதப்பட்டிருந்தாலும், ஏனைய வரலாற்று அறிஞர்களுடைய கணக்கையும் சேர்த்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 28 போர்களில் கலந்திருக்கிறார்கள். அதில் பிரபல்யமாக பேசப்பட்டது 19 என்ற காரணத்தால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 19 என்று பதிவு செய்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது போர் கஸ்வத் உத்தான், உத்தான் போர் என்று சொல்லப்படும். அந்த உத்தான் என்ற இடத்தை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களோடு புறப்பட்டார்கள். ஆனால் யுத்தம் நிகழவில்லை, சண்டை நிகழவில்லை. அதாவது போருடைய எண்ணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவை விட்டு புறப்பட்டால் அவை அனைத்தையும் போர் என்று குறிப்பிடுவார்கள், கஸ்வா என்று சொல்வார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட கஸ்வாத்துகளில் கித்தால், சண்டை நடந்திருக்கவும் செய்யலாம், சண்டை நடக்காமல் எதிரிகள் தப்பித்திருக்கலாம், அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது சமாதானம் நிகழ்ந்திருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்திருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாமல் தோழர்களை மட்டும் பல போர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அத்தகைய போர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே சரியா என்று சொல்லப்படும். என்ன பெயர் சொல்லப்படும்? சரியா என்று சொல்லப்படும். இந்த சரியாக்களை எண்ணுவதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் பல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அதிகப்படியாக 60 சரியாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறார்கள் என்றும், குறைந்தபட்சம் 47 சரியாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி வித்தியாசமான எண்ணிக்கை வருவதற்கு என்ன காரணம் என்றால், சில அறிஞர்கள் சில போரை அல்லது சில சரியாக்களை தெரியாமல் இருந்தது, அவர்களுக்கு அதை பற்றிய செய்தி எட்டவில்லை, எனவே குறைத்து எண்ணினார்கள். சிலர் எங்கே சண்டை நடந்ததோ அதை மட்டும் கணக்கில் எடுத்தார்கள், எனவே அவர்களுக்கு 47 என்று கணக்கு வந்தது. எங்கே சண்டை நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் பயணத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள், போருடைய எண்ணத்தால், தாக்குதல் நடத்தும் எண்ணத்தால் முஸ்லிம்கள் புறப்பட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள் என்று கணக்கெடுத்தார்களோ அவர்கள் 60 என்று கணக்கெடுத்தார்கள். சரி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மதீனாவின் வாழ்க்கையில், அதாவது மதீனாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த முதலாம் ஆண்டின் இறுதியில் போர் செய்ய அனுமதிக்கப்படுகிறது, போருக்கான ஆயத்தம் ஆரம்பமாகிறது. பிறகு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலே 6ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்கிறார்கள் குறைஷிகளோடு. அதுவரை போர் நீடிக்கிறது குறைஷிகளோடு. பிறகு ஹுதைபியா ஒப்பந்தத்திலிருந்து மக்கா வெற்றி கொள்ளப்படும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை 2 ஆண்டுகள் போர் நிறுத்தம் செய்யப்படுகிறது. புரிகிறதா? ஹிஜ்ரி முதல் ஆண்டின் இறுதியிலே போர் தொடங்குகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா ஒப்பந்தத்தோடு இந்த போர்கள் முடிவுக்கு வருகின்றன. பிறகு ஒப்பந்தத்தை குறைஷிகள் மீறியதால் 8ஆம் ஆண்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றுவதற்காக செல்கிறார்கள். பிறகு மக்காவை கைப்பற்றியதற்கு பிறகு முக்கியமான சில போர்கள் நிகழ்கின்றன. அதாவது ஹுனைனிலே, தாயிஃபிலே, பிறகு தபூக்கிலே. இப்படி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தாங்களாக ஏறக்குறைய முதலாவதாக அபுவா என்ற போர், பிறகு புவாப், பிறகு உஷைரா, பிறகு பெரிய பத்ர், முதலாவது பத்ர் அங்கு யுத்தம் நடக்கவில்லை, இரண்டாவது பெரிய பத்ர், பிறகு பனு சுலைம் என்ற கோத்திரத்தாரோடு நடந்த போர், பிறகு கைனுக்கா என்ற யூதர்களோடு நடந்த போர், பிறகு சவீக் என்ற போர், பிறகு தி அம்ர் என்ற போர், பஹ்ரான், பிறகு உஹத், பிறகு ஹம்ரா உல் அசத், பிறகு பனு நதீர், பிறகு தாத்துர் ரிகா, பிறகு பத்ர், பிறகு தௌமத்துல் ஜந்தல், பிறகு பனுல் முஸ்தலக், பிறகு ஹந்தர், பிறகு பனு குறைவா, பிறகு பனு லுஹியான், பிறகு தி கரத், பிறகு ஹுதைபியா ஒப்பந்தம். இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை சிலர் போர் என்றும் குறிப்பிடுகிறார்கள், சிலர் வெறும் ஒப்பந்தம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு ஹைபர், பிறகு உம்ராவை கதா செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். ஆனால் போர் ஏற்பட்டால் அதை சந்திப்பதற்குண்டான தயாரிப்பில் அவர்கள் புறப்பட்டதால் அதையும் போரிலே கணக்கெடுக்கின்றார்கள். பிறகு மக்கா வெற்றி, பிறகு ஹுனைன் யுத்தம், பிறகு தாயிஃப் யுத்தம், பிறகு தபூக் யுத்தம் என்று 9 ஆண்டுகள், அதாவது ஹிஜ்ரி 1லிருந்து ஆரம்பமாகி 9 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 28 போர்களிலே அல்லது பெரிய 19 போர்களிலே கலந்து கொள்கிறார்கள். இது போக சிறிய சிறிய குழுக்களை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களின் தலைமையிலே அனுப்புகிறார்கள். இப்போது இந்த போர்களிலே முதலாவது போராகிய பத்ர் போரை நாம் சற்று விரிவாக பார்க்கும் போதும், பிறகு ஏனைய போர்களின் சுருக்கத்தை பார்க்கும் போதும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலே எப்படி கலந்து கொண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த போரின் மூலமாக என்ன நோக்கம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது நாம் பத்ருடைய போருக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், இந்த பத்ருடைய போருடைய எண்ணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படவில்லை. எதற்காக புறப்பட்டார்கள்? அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை சந்திப்பதற்காக புறப்பட்டார்கள். ஆனால் அந்த வியாபார குழு தப்பித்து விட்டது. பிறகு அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை காப்பாற்றுவதற்காக வந்த அபு ஜஹலுடைய படையை சந்திப்பதற்குரிய நிர்பந்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் போருக்கு புறப்பட்ட போது அவர்களுக்கு படை வீரர்கள் தேவைப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அங்கே இஸ்லாமிய அரசாங்கத்தின், இஸ்லாமிய ராணுவத்தின் ஒழுங்கை சரி செய்வதில் அவர்கள் கவனம் தவறவில்லை. உதாரணத்திற்கு இந்த போருக்கு புறப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவர்களும் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களும் போரிலே கலந்து கொள்கிற விருப்பத்தில் வருகிறார்கள். ஆனால் மதினாவிற்கு வெளியிலே தங்களுடைய படைகளை நிறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலே கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். அப்போது இந்த இருவரையும் பார்த்து இவர்கள் வயது குறைவானவர்களாக இருந்த காரணத்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரையும் திருப்பி விடுகிறார்கள். இந்த இருவரும் தங்களால் போர் செய்ய முடியும், வலிமை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போருக்கு அழைக்கவில்லை. இதிலிருந்து நாம் என்ன தெரிய வருகிறோம்? முஸ்லிம்களை போருக்கு அழைத்துக் கொண்டு ஏதோ விதத்திலே போர் செய்வது என்ற நோக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. தங்களுடைய படையை, தங்களுடைய வீரர்களை ஆபத்தில் தள்ளுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கமாக இருக்கவில்லை. எங்கு எப்படி தேவையோ அதற்கு ஏற்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களே தவிர மூர்க்கத்தனமாக வெறும் போர்க்குணம் கொண்டவர்களாக இருக்கவில்லை. தங்களுடைய வீரர்களை பரிசீலித்து அவர்களில் யாருக்கு போர் செய்வதற்கு தகுதி, உடல் வலிமை, வயது நிறைவேறி இருக்கிறதோ அவர்களை மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துச் செல்கிறார்கள். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்பட்ட போது அப்போது முஷ்ரிக்குகளிலே ஒருவர், அதாவது மதினாவில் முஷ்ரிக்காக இருந்தவர்களிலே ஒருவர், தன்னுடைய இனத்தாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் உங்களோடு வருகிறேன் என்று அவர் தயாரான போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். சொல்கிறார்கள், ஃபலன் அஸ்தஈன பிமுஷ்ரிகீன், இணை வைப்பவரை நான் போருக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன், அவரை கொண்டு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மறுத்த உடனே அவர், நான் இஸ்லாமை ஏற்று உங்களோடு போருக்கு வருகிறேன் என்று கூறி இஸ்லாமை ஏற்று போரிலே கலந்து கொள்கிறார். இந்த இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு, அதாவது முஸ்லிம் தளபதிகளுக்கும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய பாடத்தை படிப்பினையை சொல்கிறார்கள். முடிந்த அளவு முஸ்லிம் ராணுவம், முஸ்லிம் படை முஷ்ரிக்குகளிடத்திலே உதவி தேடுவதை தவிர்க்க வேண்டும். அவர்களை தங்களுடைய காப்பாளர்களாக, தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வேறு வழியே இல்லை என்றாலும் முஷ்ரிக்குகளை உதவிக்கு அமர்த்துவதிலே பல நிபந்தனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவிற்காக புறப்பட்ட போது, மக்காவிலிருந்து ஹிஜ்ராவிற்கு புறப்பட்ட போது அவர்கள் தங்களுக்கு பாதை காட்டியாக, வழிகாட்டியாக யாரை தேர்ந்தெடுத்து அழைத்து சென்றார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்ற ஒரு முஷ்ரிக்கை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக அழைத்து செல்கிறார்கள். இந்த இடத்திலே ஹிஜ்ராவிற்கு பாதை காட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்கை அழைத்து சென்றிருக்கிறார்களே, இது எப்படி என்றால், இங்கே சில நிபந்தனைகளை மார்க்க அறிஞர்கள் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சீராவிலிருந்து விவரிக்கிறார்கள். அதாவது அந்த முஷ்ரிக்கிடத்திலே நம்பிக்கையை, அமானிதத்தை பேணுகிற குணம் இருக்குமே ஆனால், அவர் மீது முஸ்லிம் தலைவர் முழுமையாக நம்பிக்கை கொள்வாரே ஆனால் இவர் மோசடி செய்ய மாட்டார், இவர் தன்னுடைய அந்த நற்பண்பிலே பிசக மாட்டார் என்று இருந்து ஏனைய முஸ்லிம்களும் அதை அங்கீகரித்துக் கொண்டால் அவரும் தன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வார் என்ற உறுதி இருக்குமே ஆனால், அதுபோன்ற சூழ்நிலைகளில் தேவை இருக்கும் போது முஷ்ரிக்குகளை கொண்டு அல்லது மாற்றார்களை கொண்டு உதவி தேடுவதில் குற்றமில்லை. இந்த இரண்டு நிலைப்பாட்டையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பத்ரு போரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஷ்ரிக்கை நான் உதவிக்கு அழைத்து செல்ல மாட்டேன் என்று. அங்கே ஹிஜ்ரத்துடைய சமயத்திலே ஒரு முஷ்ரிக்கை தனக்கு வழிகாட்டியாக உதவிக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இரண்டு பக்கமும் இருக்கிறது. இந்த இடத்திலே பத்ரு போரை குறித்தவரை இது ஒரு சோதனையான காலம். முஸ்லிம்கள் முழுமையாக தங்களுடைய ஈமானிலே, இஸ்லாமிலே உறுதியாக இருக்கும் போது அங்கே அல்லாஹுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இங்கே எண்ணிக்கையும் அவர்களுக்கு போதுமான அளவு இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்திலே சொல்லும் போது காஃபிலாவை எதிர்பார்த்து செல்கிறார்கள். ஆகவே முஷ்ரிக்கை அவர்கள் அழைத்துக் கொள்ளவில்லை, அவரிடத்திலே உதவி தேடவில்லை, அவரை திரும்ப அனுப்புகிறார்கள். அவர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவரை கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கிறார்கள். இது ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை குறித்தவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல, போர் கடுமையாக மூண்டு விட்டால், அதாவது சொல்கிறார்கள், இத ஹமியல் வகீஸ், போர் தீ பற்றி எரிய ஆரம்பித்தால் எங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். புரிகிறதா? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்று எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். யார் கூறுகிற வார்த்தை இது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற வார்த்தை. இதற்கு உதாரணத்தை பாருங்கள். ஹுனைன் போர் ஏறக்குறைய 12,000 முஸ்லிம்கள் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அப்போது சில முஸ்லிம்கள் பேசிய பேச்சால் அல்லாஹ் தனது உதவியை தடுத்து விட்டான். அவர்கள் என்ன பேசினார்கள்? அஹ்சாப் யுத்தத்திலே 4,000 பேர் இருக்கும் போதே எதிரிகளை வென்றோம், அவர்கள் 10,000 பேர் இருந்தார்கள், இப்போது நாம் 12,000 பேர், அவர்கள் 4,000 பேர், வெற்றி நமக்குத்தான் என்று எண்ணிக்கையை அடிப்படையை வைத்து வெற்றியை நிர்ணயித்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை பெருமையை ஏற்படுத்தியது. அல்லாஹ் இதை குர்ஆனிலே வெளிப்படையாக சொல்கிறான், லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாதின கதீரத்தின் வ யௌம ஹுனைனின் இஸ் அஅஜபத்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. பல இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஹுனைன் போரிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். உங்களது எண்ணிக்கை உங்களுக்கு பெருமையை கொடுத்தது, ஆனால் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை. நடந்தது என்ன? சஹாபாக்கள் போருக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கவில்லை எதிரிகளிடமிருந்து எப்படி தாக்குதல் நிகழும் என்று. எதிரிகள் மைதானத்தை காலி செய்துவிட்டு மரங்களுக்கு பின்னால், பாறைகளுக்கு பின்னால், குறுகிய வழிகளுக்கு பின்னால் மறைந்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய படை அந்த மைதானத்தை நோக்கி உள்ளே ஊடுருவி வரும் பொழுது மறைந்திருந்த இடங்களிலிருந்து அம்புகளை கொண்டு தாக்கினார்கள். பல சஹாபாக்கள், பல புதிய முஸ்லிம்கள் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது அங்கே பார்த்தால் சில சஹாபாக்களை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாரும் இருக்கவில்லை. இங்கே ஒன்றை நாம் நினைவுகூர மறந்துவிடக் கூடாது. அந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு பெண் சஹாபியை பற்றி நாம் கூறினோம் அல்லவா? யார் அவர்கள்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப சொல்லிடலாமா? ஆமா, அங்க கூட நம்ம அந்த கான்பரன்ஸ்ல யார் அந்த உம்மு சுலைமுடைய மகனார் என்று பேர் கரெக்டா சொன்னா ஒரு பரிசு தரன்னு சொன்னோம், ஆனா மறந்துட்டு போயிட்டோம். ஆமா, அந்த பேர் யார் சொன்னான்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நம்ம வந்து இன்ஷா அல்லா லண்டனுடைய பவுண்ட் 20 பவுண்ட் கிப்ட் கொடுத்துருவோம். யார் சொன்னா? நானாக்கு ஏதோ செய்தி வந்திருக்கான். ஆமா, பெண்கள் பக்கத்திலிருந்து யார் சொன்னான்னு சொன்னா அவங்களுக்கு இன்ஷா அல்லா 20 பவுண்ட் பரிசு. எப்போதும் அது நம்ம கொடுக்கற வழக்கு, செய்யற வழக்கு, எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதில் சொன்னா மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்கு ஊக்குவிக்கும் விதமாக சொல்றது பழக்கம். அந்த மாதிரி இன்ஷா அல்லா 20 பவுண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். யார் சொன்னாங்க கரெக்டா அவங்க சொன்னாங்கன்னா, அல்லது அதுக்குண்டான பரிசு புத்தகமாக கூட கொடுத்துடலாம் இன்ஷா. சரி, இப்ப பாருங்க என்ன நிகழ்வு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த உம்மு சுலைம் வைத்திருந்த பிரியத்தை பாருங்கள். அந்த நேரத்தில் பல ஆண் சஹாபாக்கள் எல்லாம் சிதறி ஓடிவிட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலிருந்து எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க, நபியின் மீது பாசமிக்க சஹாபிய பெண் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. சரி, சொல்வது நோக்கம் என்னவென்றால், எல்லோரும் ஓடிவிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைதானத்தின் நடுவிலே நின்று கொண்டு அன நபியு லா கதீப் அன் அப்துல் அப்துல் முத்தலிப் இலைய இபாதல்லாஹ், நான் நபியாக இருக்கிறேன், அப்துல் முத்தலிபுடைய பேரனாக இருக்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே என் பக்கம் வாருங்கள், நான் பொய்யன் அல்ல, என் பக்கம் வாருங்கள் என்று கூவி அழைக்கிறார்கள். அப்போது சில சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களை எதிரிகள் அடையாளம் கண்டு உங்கள் சப்தத்தை தெரிந்து கொண்டால் சுற்றிக் கொள்வார்கள் என்று கூறும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவில்லை, சஹாபாக்களை அழைக்கிறார்கள். பிறகு ஓடிய சஹாபாக்கள் எல்லாம் நபியின் சப்தத்தை கேட்டு திரும்ப வருகிறார்கள். இது போன்ற 1-2 நிகழ்வு அல்ல, ஏராளமான நிகழ்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை சந்திப்பதிலே எவ்வளவு துணிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். போரை தாங்கள் முதன்மையாக முதலிலே நின்று வழிநடத்தி சென்றார்கள். தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய உயிரை ஆபத்திலே தள்ளுவது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கமாக இருக்கவில்லை. இது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான பண்பு என்று அலி ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். போர் தீ வேகமாக மூண்டு விட்டால் நாங்கள் யாருக்கு பின்னால் ஓடி வந்து விடுவோம்? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் ஓடி வந்து விடுவோம். எங்களை விட எதிரிகளுக்கு நெருக்கமானவர்களாக ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். சரி, இந்த பதில் போரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பாருங்கள். இந்த இடத்துல நாம் எதற்கு குறிப்பிடுகிறோம் என்றால், அதாவது ஒரு முஸ்லிம் தலைவர், ஒரு முஸ்லிமுடைய முஸ்லிம்களுடைய ஹலீஃபா, முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே படித்து தருகிறார்கள். அப்படித்தான் அவர்களுடைய ஹலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற ஹலீஃபாக்கள் அப்படி இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள். என்ன நிகழ்வு? வாகனம் குறைவாக இருக்கிறது. பத்ரு போரிலே வாகனம் குறைவாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு வாகனம், ஒவ்வொருவருக்கும் ஒரு வாகனம் என்று அங்கே வாகன வசதி இல்லை. மூன்று சஹாபாக்களுக்கு, மூன்று நபர்களுக்கு ஒரு வாகனம் என்று தேர்வு செய்யப்படுகிறது. பாருங்கள், பொதுவாக என்ன செய்வாங்க? இங்கே பல விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். யார் தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்வது பெரும்பாலும் வழக்கம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், ஒரு பக்கம் சிறிய வயதுடைய அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மதீனா வாசியான அபு லுபாபா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். அதாவது அபு லுபாபா, அலி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேருக்கும் சேர்ந்து ஒரு ஒட்டகம். பொதுவாக நடப்பது என்ன? தளபதிகளை, ஆட்சியாளர்களை, அதிகாரிகளுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து விட்டு சிரமங்களை எல்லாம் யார் தாங்கிக் கொள்வார்கள்? சாதாரண மக்களும் மற்ற வீரர்களும் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இங்கே எப்படி? சிரமத்திலும் முஸ்லிம்களுடைய தளபதி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய அதாவது மன்னர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பங்கு கொள்கிறார்கள். மூன்று பேருக்கும் ஒரு ஒட்டகம் முடிவு செய்யப்படுகிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரம், பிறகு அபு லுபாபா, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரம் முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அடுத்து அபு லுபாபாவிற்கு அந்த ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். அபு லுபாபாவும் அலியும் சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹுமா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் வாகனித்து வாருங்கள். ஒரு பக்கம் பார்க்க போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதும் இவர்களை விட ரொம்ப அதிகம். இவர்களுக்கு 25-30 வயதாக இருக்கும் போது, அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 54 எட்டிவிட்டது. 54 வயதுடைய ஒரு மனிதருடைய களைப்பு எப்படி இருக்கும்? இந்த வாலிப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் பயணித்து வரலாமே என்று கூறும்போது இங்கே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள், மா அன்துமா பி அக்வா மின்னி வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா, என்னை விட நீங்கள் இருவரும் பலமானவர் இல்லை, என்னை விட நீங்கள் இருவரும் வலிமை மிக்கவர் இல்லை, உங்களை விட நன்மைக்கு நான் தேவையற்றவனாகவும் இல்லை. என்ன சொல்கிறார்கள்? என்னை விட வலிமை மிக்கவர்களாகவும் நீங்கள் இல்லை, அதாவது உங்களை விட வலிமை மிக்கவர் நான், நான் நடப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். இரண்டாவது, நன்மை என்று பார்க்க போனால் எந்த நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் நடந்து வருகிறோம் என்று சொன்னீர்களோ அந்த நன்மைக்கு நானும் தேவை உள்ளவன், அந்த நன்மைக்கு நானும் தேவை உள்ளவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நீதத்தை, தங்களுடைய அந்த சமத்துவ போக்கை அங்கே நிரூபிக்கின்றார்கள். சரி, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மைதானத்திற்கு வந்து அங்கே தங்களுடைய படையை நிறுத்துகிறார்கள். அப்போது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போரிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் இருந்த சம உரிமையையும், முஸ்லிம் ராணுவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டது என்பதற்கும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. இதில் ஒரு முக்கிய நிகழ்வு பலமுறை உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் போர் செய்வோம் என்று கூறினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை முடிவு செய்யவில்லை. எதுவரை அன்சாரி சஹாபாக்களும் அவர்களுடைய தலைவரும் போர் செய்வதற்கு தங்களுடைய கருத்தை உறுதிப்படுத்தினார்களோ அதுவரை. இந்த நிகழ்வு உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே அடுத்த நிகழ்வு என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் மைதானத்திலே கொண்டு போய் தங்களுடைய படைகளை நிறுத்திய போது, ஹுபாப் இப்னு முன்தீர், பேர் என்ன, ஹுபாப் இப்னு முன்தீர் என்ற ஒரு நபித்தோழர், அன்சாரிகளை சேர்ந்த ஒரு நபித்தோழர் அங்கிருந்து வருகிறார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரைத ஹாதல் மன்சில் அமன்சிலன் அன்சலகுல் அன்சலகல்லாஹ் அன்சலகஹுல்லாஹ் ليس لنا ان نتقدمه ولا نتاخر عنه ام هو الراي والحرب والمكيده قال بل هو الراي والحرب والمكيده قال يا رسول الله صلى الله عليه وسلم فان هذا ليس بمنزل فانهض يا رسول الله بالناس حتى تاتي ادنى ماء من القوم فتنزله فننزله ونغور ما وراءه من الآبار ثم نبني عليه حوضا فنملأه ماء ثم نقاتل القوم فنشرب ولا يشربون فأخذ النبي صلى الله عليه وسلم برأيه. என்ன நிகழ்வு இது? ஹுபாப் இப்னு முன்தீர் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இங்கு ஒழுக்கத்தை பாருங்கள். பேசுகிற அந்த பேச்சின் பண்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். ஒரு தலைவரோடு, ஒரு நபியோடு ஒரு சஹாபி பேசுகிறார், பேசுவதற்குண்டான உரிமை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேச்சுக்கென ஒழுங்கை, ஒரு முறை, பண்பாட்டை இங்கே சஹாபாக்கள் கற்றுத்தருகிறார்கள், வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்திலே தங்கி இருக்கிறீர்களே, இது அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா? கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா? இதற்கு முன்னும் நாம் செல்லக்கூடாது, இதற்கு பின்னும் நாம் வரக்கூடாது. அப்படி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்ட இடமா, அல்லது தந்திரம், போர் சூழ்ச்சி என்ற அடிப்படையில் நீங்களாக தேர்வு செய்த இடமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு கொடுத்த மரியாதையை பாருங்கள். என்ன விட உனக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சா, எனக்கு இல்லாத அனுபவமா, எனக்கு இல்லாத அறிவா என்றெல்லாம் பேசவில்லை. அவர் கேட்கிற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்கிறார்கள். ஹுபாப், இது எனது அபிப்பிராயம் தான், போரில் இப்படி செய்தால் ஒரு நல்ல தந்திரமாக இருக்குமே என்று நான் கருதினேன், நான் செய்தேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த ஹுபாப் சொல்வதை பார்கள், யா ரசூலல்லாஹ் லைஸ ஹாதா பிமன்ஸிலின், இது நாம் தங்குவதற்கு தகுந்த இடமே இல்லை. இப்படி இன்று ஒரு அதிபரிடத்திலே, ஒரு தளபதி இடத்திலே ஒரு ராணுவ வீரர் நடந்து கொண்டால் அங்கே நடக்கின்ற பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே நடப்பது என்ன? ஹுபாப் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இது தங்குவதற்குண்டான இடமே இல்லை, தோழர்களை அழைத்துக் கொண்டு புறப்படுங்கள், எவ்வளவு தூரம் நாம் செல்ல முடியுமோ சென்று அங்கே நமது கூடாரத்தை அமைத்துக் கொள்வோம், நமக்கென்று தண்ணீர் குடிப்பதற்குண்டான ஒரு கிணற்றை வைத்துக் கொண்டு ஏனைய கிணறுகளில் நம்முடைய படைகளுக்கு ஏற்ப ஒரு சிறு சிறு அகல்களை தோண்டி, பள்ளங்களை தோண்டி தண்ணீரை நிரப்பிக் கொண்டு எல்லா கிணறுகளையும் நாம் மண்ணை போட்டு அழித்து விடுவோம், தண்ணீர் நிலைகளெல்லாம் நம் பக்கம் இருக்கும், நாம் குடித்துக் கொள்ளலாம், அவர்களால் தண்ணீரை நெருங்க முடியாது, இப்படி ஒரு தடுப்பை நமக்கு ஏற்படுத்திக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏற்பட்டார்கள், யோசித்தார்கள், உயரமான இடத்திலே சென்றால் நமக்கு பாதுகாப்பு என்று எண்ணினார்கள். இவர் என்ன சொல்கிறார், தாழ்வான இடத்திற்கு வந்து நீர்நிலைகளை எல்லாம் நாம் கைப்பற்றிக் கொள்வோம் என்று கூறியவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு தோழர்களை எல்லாம் அழைத்து உபாத் இப்னு முன்ஜிர் எந்த இடத்திற்கு சுட்டி காட்டினாரோ அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். இந்த சம்பவத்திலே நாம் என்ன ஒரு அதாவது படிப்பினை பாடத்தை பெறுகிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய இந்த கூட்டு அமைப்பை பொறுத்தவரை எவருடைய கருத்தும் உதாசீனப்படுத்தப்படாது. ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் தலைவர் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா போர்களிலும் கைப்பற்றினார்கள். சுருக்கமாக சொல்வதென்றால், உதாரணத்திற்கு உஹது போருக்கு வாருங்கள். அவர்கள் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம், உள்ளிருந்து போர் செய்வதா வெளியே சென்று போர் செய்வதா என்று. ஆனால் தோழர்களை அழைத்து மஷ்வரா செய்கிறார்கள். உஹது போரிலே மஷ்வரா செய்கிறார், எங்கிருந்து போர் செய்வது, உள்ளிருந்து தாக்குவதா வெளியே செல்வதா என்று. அதுபோன்று அஹ்சாபு போரை எடுத்துக் கொள்ளுங்கள், எதிரிகள் தாக்க வருகிறார்களே, இப்போது நாம் என்ன செய்வது என்றால், அங்கே சல்மான் ஒரு ஆலோசனையை சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி திடீரென தாக்குதல் ஈரானியர்களின் மீது பாரசீகர்களின் மீது ஏற்பட்டால் நாங்கள் எங்களை சுற்றி அகலை தோண்டிக் கொண்டு அதற்குள் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், அதை தாண்டி வரக்கூடிய எதிரிகளை தாக்குவோம் என்று சல்மான் கூறிய அபிப்பிராயத்தை, நீ யாரியா எங்கிருந்து வந்தாலும் புதுசா நீ எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வந்துட்டியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்களா, உதாசீனப்படுத்தினார்களா, இல்லை, அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உஹதிலே பார்த்தோம், அதுபோன்று ஹந்தர் அஹ்சாபிலே பார்க்கிறோம், அதுபோன்று ஹைபருடைய போரிலே கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடன் நடந்த போரிலே இதே போன்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை முடிவு செய்து அங்கே தங்குகிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இது நாம் தங்குவதற்குண்டான இடமே கிடையாது, பாருங்கள் எதிரிகளுடைய கோட்டை அருகிலே இருக்கிறது, நாம் இவர்களை இங்கிருந்து கொண்டு எவ்வளவுதான் தாக்கினாலும் கோட்டைக்கு பின்னால் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்களோ கோட்டைக்கு மேலிருந்து அம்பையோ ஈட்டியோ எய்தால் நம்மில யாரும் தப்பிக்க முடியாது, யார சொல்லலா, எனவே இந்த இடத்திலே நாம் தங்கக்கூடாது, உடனே தூரமாக சென்று விடுவோம் என்று கூறியவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவர்களுடைய போர்களில் இருந்து நமக்கு கொடுக்கிற பாடம் படிப்பினை என்னவென்றால், மஷ்வரா என்பது இந்த சமூகத்திலே எல்லா காரியங்களிலும் முக்கியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. தலைவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைக்கவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலோசனை கேட்டு கேட்டு அந்த ஆலோசனைகளுக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களே தவிர, தன்னிச்சையாக முடிவெடுத்து அந்த கருத்தின் மீது தங்களுடைய தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்திக்கவில்லை. இதை ஒரு சமுதாயத்தின் பொறுப்பாளர்களாக, தலைவர்களாக, அந்த சமுதாயத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்தினுடைய பொது நலனாக இருந்தாலும் சரி, ஆலோசனையின் அடிப்படையிலே கலந்து ஆலோசித்து எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்டு அதிலிருந்து நல்ல ஆலோசனைகளை தேர்ந்தெடுத்து அதிலுள்ள நன்மை தீமைகளை பரிசீலனை செய்து முடிவெடுப்பதுதான் முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மையை பயக்கும். அடுத்து இந்த பதருடைய போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, பத்ர் போர் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய எல்லா போர்களிலும் குறிப்பாக பத்ர் போரிலே இது சிலாகித்து சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாகவும் முஸ்லிம்களுடைய பண்பாகவும் சிலாகித்து சொல்லப்படுகிறது. அதுபோன்று காஃபிர்களுடைய பண்பு எப்படி இருந்தது என்பதையும் அல்லாஹ் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே விமர்சனம் செய்து சொல்கிறார். சூரத்துல் அன்பாளுடைய 47வது வசனத்தை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். பத்ர் போருக்கு சஹாபாக்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், மூமின்களே, நீங்கள் அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அவர்கள் என்றால் யார்? அந்த குறைஷி முஷ்ரிக்குகளை போன்று ஆகிவிடாதீர்கள். அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் பெருமைக்காக, மக்களுக்கு காட்டுவதற்காக எங்களுடைய வல்லமையை பார்த்தீர்களா, வலிமையை பார்த்தீர்களா என்று பெருமை பேசுவதற்காக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். மூமின்களே, நீங்கள் அப்படி புறப்படாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே கூறி மூமின்களுக்கு பணிவையும் அடக்கத்தையும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாகவும் சற்று விரிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ராணுவம், மிலிட்ரி, படை, ஆர்மி என்றால், ஒரு ஆர்மி, ஒரு மிலிட்ரி என்றால் அங்கே பெருமை குடிகொண்டிருக்கும், ஒரு விதமான மமதை, ஒரு ஆணவம், தன்னால் எதையும் சாதித்துவிட முடியும் அல்லது தன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்ற ஒரு பெருமை, ஒரு ஆணவம், ஒரு மமதை, ஒரு கர்வம் பொதுவாக ஆர்மிகளிடத்திலே, மிலிட்ரிகளிடத்திலே இருக்கும். ஆனால் முஸ்லிம்கள் ஒரு ராணுவத்தை நிலைநிறுத்த நாடினால், ஒரு படை வீரர்களின் குழுக்களை உருவாக்க நாடினால், அந்த படை குழுவினரிடத்திலே, அந்த ராணுவ இடத்திலே இந்த பெருமை என்பதற்கும் கர்வம் என்பதற்கும் ஆணவம் என்பதற்கும் மமதை என்பதற்கும் அடிச்சுவடே இருக்கக்கூடாது, அந்த அடையாளமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. முஸ்லிம் படையிடத்திலே ஆணவம், மமதை, பெருமை, கர்வம் குடிகொள்ளுமே ஆனால் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. என்ன மிஞ்சும்? தோல்வியும் சேதமும் தான் அவர்களுக்கு மிஞ்சும். இதைதான் பத்ர் போரிலும் சரி, ஏனைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களிலும் சரி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடங்களிலே ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய அந்த நிலைமையை பற்றி குர்ஆனிலே வர்ணிப்பதை பாருங்கள். இத் தஸ்தரீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமிதுக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகா. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கெஞ்சி உதவி தேடிய போது, இப்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கெஞ்சி உதவி தேடிய போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். இந்த இடத்துல எப்படி அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். இஸ்திகாசா என்று சொன்னால், எங்களை ரட்சிப்பவர் வேறு யாருமே இல்லையே, எங்களை ரட்சிப்பவர் வேறு யாருமே இல்லையே, யாரெல்லாம் நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும், நீதான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முஸ்லிம்கள் மன்றாடினார்கள். சரி, முஸ்லிம்களுடைய நிலைமை இதுவென்றால் அல்லாஹுவின் சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? படைகளை எல்லாம் ஒழுங்கு அமைத்து விட்டு அல்லாஹ்வின் சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே இறங்கி விடுகிறார்கள். யா ரப், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா فلن تعبد بعده ابدا اللهم انجز وعدك اللهم انجز وعدك. அடுத்தநாள் காலையிலே போர் நடக்க போகிறது. இங்கு முழு இரவும் அல்லாஹ்வின் சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே கழிக்கிறார்கள். பக்கத்திலே அபூபக்கர் இருந்து கொண்டு ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே போதும் போதும் போதும், அல்லாஹ் உங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று ஆறுதல் சொல்கிறார்கள். அந்த துஆவிலே என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், உனது வாக்கை நிறைவேற்று, உனது வாக்கை நிறைவேற்று, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு பூமியிலே உன்னுடைய இபாதத்து நடக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுக்கு ஏற்பட்ட உதவி என்பது இந்த பணிவின் மூலமாகவும் இந்த இறைஞ்சுதலின் மூலமாகவும் தான் ஏற்பட்டதே தவிர அவர்களுடைய படை பலத்தால் அல்ல. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹுனைன் போரை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த, கலந்து கொண்ட அந்த 28 போர்களிலே எல்லா போர்களிலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. இப்படி குறைவாக இருந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆயுத பலமும் பலவீனமாகத்தான் இருந்தது. எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது, அவர்களுடைய ஆயுத பலமும் பலவீனமாக இருந்தது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானே, எதை கொண்டு வெற்றி கொடுத்தான்? இந்த பத்ருடைய போரை நீங்கள், அதாவது சூரா ஆல இம்ரானிலும் சூரா அன்னிசாவிலும் நீங்கள் படித்து பார்த்தால், 124வது வசனம், 125, அதுபோன்று சூரா அன்னிசாவுடைய பல வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலந்து கொண்ட அந்த படை வீரர்களின் எண்ணிக்கைகளை கொண்டு அவர்கள் வெற்றியடையவில்லை. மாறாக வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மலக்குகளுடைய படையை இறக்கினான், அதை கொண்டு வெற்றி அடைந்தார்கள். இந்த நிகழ்வை முஹ்தாவுடைய போரிலே பார்க்கலாம். முஹ்தாவுடைய போர் உங்களுக்கு தெரியும், ரோமர்கள் எல்லாம் அதாவது மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் என்ற அந்த செய்தி கிடைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வெறும் 3000 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புகிறார்கள். அங்கே ரோமர்களுடைய படை புறப்பட்டு கிளம்பியது எத்தனை பேர், எத்தனை பேர் கிளம்பினார்கள், 100,000 பேர் புறப்பட்டார்கள். இங்கே அவற்றை எதிர்கொள்வதற்காக புறப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர், 3000 பேர் புறப்படுகிறார்கள். சரி, இந்த புறப்பட்ட 3000 பேர் கொஞ்ச தூரம் சென்றவுடன் அவர்களுக்கு எதிரிகளுடைய உண்மையான எண்ணிக்கை தெரிய வருகிறது. சற்று சலசலப்பு ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அனுப்பும் போது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் எதிரிகள் வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. இப்போது எதிரிகளோ 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அல்ல, எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், இவ்வளவு பெருமை அளவிலே அவர்கள் இருக்கிறார்களே, நாம் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டு நாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில் வரும் வரை எதிர்பார்த்திருப்போமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உதவி கேட்போமா, திரும்ப சென்று விடுவோமா என்று பலவிதமான அபிப்பிராயங்கள் வருகிறது. இந்த இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளை சேர்ந்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு வரலாற்றிலே பதிவாகி இன்றும் முஸ்லிம்களாகிய நமக்கு ஈமானிய பாடத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அழகாக சொல்கிறார்கள், நீங்கள் எண்ணிக்கையின் மீது அல்லது ஆயுத பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக புறப்பட்டிருந்தால் உங்களுக்கு தோல்வி நிச்சயம்தான். அல்லாஹ் இதற்கு முன்பு நமக்கு உதவி செய்ததெல்லாம், ஏனென்றால் இதற்கு முன்பு பத்ரை சந்தித்திருக்கிறார்கள், உஹதை சந்தித்திருக்கிறார்கள், அஹ்சாபை சந்தித்திருக்கிறார்கள், அதற்கு இடையிலே ஏறக்குறைய ஒரு 20 மேற்பட்ட சிறிய யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த போர்களில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்தது எண்ணிக்கையை வைத்தா, ஆயுத பலத்தை வைத்தா. பதிலில் எத்தனை பேர், இங்கே 313 பேர், அங்கே எத்தனை பேர், 1000 பேர். சரியா, உஹதிலே 700 பேர் சஹாபாக்கள், 3000 பேர் காபிர்கள். இப்படி பல யுத்தங்களை, ஹுனைனை தவிர உள்ள பல யுத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றால் எல்லா யுத்தங்களிலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது, ஆயுத பலங்களும் குறைவாகத்தான் இருந்தது, ஆனால் வெற்றி கிடைத்தது. இப்படி அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்தது எண்ணிக்கையை வைத்தும் அல்ல, ஆயுத பலத்தை வைத்தும் அல்ல. பிறகு கேட்கிறார்கள், நீங்கள் எதை நாடி இந்த போரில் கலந்திருக்கிறீர்கள்? இது முக்கியமான ஒன்று, ஏனெனில் இது அடிப்படை, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடிப்படை. இது ஒரு முஸ்லிம் போருக்கு செல்கிறான் என்றால் அல்லாஹுவின் கலிமா ஓங்க வேண்டும், அல்லாஹுவின் பாதையிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணத்திலே புறப்படுவானே தவிர, வீட்டிற்கு திரும்ப சலாமத்தாக கனிமத்துகளை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்லவே மாட்டான். இது முஸ்லிம்களுடைய போருக்கும் காஃபிர்களுடைய போருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு போரிலே கற்றுக் கொடுத்தார்கள், பயிற்றுவித்தார்கள், தாங்களும் அதையே ஆசை கொண்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தார்கள். பல ஹதீஸுகளை நாம் பார்த்தோம், ஷஹாதாவுடைய ஆசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு இருந்தது என்பதை அவர்கள் தங்களுடைய ஹதீஸுகளிலே கூறியதை ஆரம்ப பாடங்களிலே பார்த்தோம். இது இன்று நம்மை போன்று பேசப்படுகிற வாய் பேச்சாக சஹாபாக்களிடத்திலே இல்லை. பேசுவது ஈஸி, சஹாதாவை ஆசை வைப்பது ஈஸி, பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். பல துவாக்கள் செய்த போது உதாரணத்திற்கு பேசும்போது அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக, அல்லாஹ் நம்முடைய தொழில்களிலே உடல் சுகத்திலே பரக்கத்து செய்வானாக என்று சொல்லும் போது ரொம்ப பேர், அதிகமான பேர், இன்னும் சொல்லப்போனா சபையில் இருந்த எல்லாரும் ஆமீன் என்று சத்தமா சொல்லுவாங்க என்று ரொம்ப சத்தமா கேட்பாங்க. அதே நேரத்தில் ஷஹாதத்தை பற்றி படிக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அவனுடைய போரிலே ஷஹீதாகக்கூடிய தௌஃபீக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆமீன் சத்தமே வராது. என்ன காட்டுகிறது? நம்முடைய இஸ்லாமிலே ஈமானிலே பலவீனம் இருக்கிறது, நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நயவஞ்சகத்தின் சில அடையாளம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் போர் செய்யவில்லையோ அல்லது போருடைய ஜிஹாதுடைய ஆசை இல்லையோ அவன் இறந்தால் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே இறக்கிறான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆசையை சஹாபாக்களுக்கு எப்படி தூண்டினார்கள், எப்படி அமைத்துக் கொடுத்திருந்தார்கள் என்றால், இது அவர்களுடைய ரத்தத்திலே அப்படியே அவர்களுடைய ஈமானிய உணர்விலே ஊடிவிட்டது. அல்லாஹு அக்பர் என்றால் வரலாறு, சஹாபாக்களுடைய போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் என்றால் ஏன் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, அவர்களால் ஏன் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க முடிந்தது. இந்த சமூகத்தை உருவாக்குவதை பற்றி பலர் பேசலாம், ஆனால் அதற்குரிய அடித்தளம் அங்கே என்ன இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். கலீஃபாவாக யாராக்கப்பட்டார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆக்கப்பட்டார்கள். இங்கே நடப்பது என்ன தெரியுமா? குழுக்களை அமைத்து, அது ஒரு ராணுவத்தை அமைத்து போருக்கு அனுப்பினார். அதில் முதலாவது ஆளாக அபூபக்கர் நின்று கொள்கிறார். யார் நின்று கொள்கிறார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நின்று கொள்கிறார்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம், கலீஃபாவே நீங்கள் சென்று விட்டால் பிறகு எங்களை வழிநடத்துவது யார் என்று அவரை பிடித்து இழுத்து கொண்டு வந்து மதினாவிலே நிறுத்த வேண்டும், அப்போதுதான் அவர் அதை விட்டு வருவார். இல்லை என்றால் நான் அந்த போரிலே கலந்து கொள்வேன், நானும் அவர்களோடு செல்வேன். சிறிய போராக இருந்தாலும் சரி, பெரிய போராக இருந்தாலும் சரி. அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 60 வயதை தாண்டி விட்டது, பலவீனமும் அடைந்து விட்டார்கள். அப்போது கூட அதே ரசூலுல்லாஹ் இடத்திலே கற்ற பண்பு. பிறகு உமருடைய ஆட்சி வருகிறது. எந்த படையாக இருந்தாலும் சரி, நான் முதலாவதாக இருப்பேன் என்று உமர் நிற்கிறார்கள். அதுபோன்று சஹாபாக்கள், உமரே நீங்கள் சென்று விட்டால் மதினாவிலே முஸ்லீம்களை யார் வழிநடத்துவது, தளபதிகளை யார் வழிநடத்துவது, முஸ்லீம் ராணுவத்திற்கு யார் ஆலோசனை வழங்குவது என்று பிடித்து இழுக்க வேண்டிய நிலைமை. பிறகு கடைசியாக ஈராக்கிற்கு போர் தொடுக்க ராணுவங்களை ஒன்று திரட்டிய போது, கண்டிப்பாக நான் இதில் இருப்பேன் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வலியுறுத்தி அவர்களை தங்க வைத்து விட்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் பாருங்கள், இது பெரிய சஹாபாக்களிடத்திலே மட்டுமல்ல, ஈமானை யார் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய பண்பாக இது மாறியது. ஏனென்றால் உண்மையான ஈமானின் மீது, இஸ்லாத்தின் மீது பிரியம் இருந்தது. இந்த தீனுக்காக உயிர் கொடுக்காதவரை, இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்காதவரை அல்லாஹ்வுடைய தீன் ஓங்காது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். சரியா? இது கலீஃபாக்களுடைய, மூத்த சஹாபாக்களுடைய பண்பு என்றால், ஹாலித் இப்னு வலீத் எல்லாம் எந்த பட்டியலிலே வருகிறார்கள்? மக்கா வெற்றிக்கு முன்பதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிந்திய முஸ்லிம்களிலே வருகிறார்கள். அவர்களோடு படை தயாராகிறது, அவர்களோடு போர் வீரர்கள் தயாராகிறார்கள். அவர்களைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதிகளாக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ருஸ்துமோடு, அதாவது மஜூசிகளுடைய ஒரு பெரிய குழுக்களோடு ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை சந்திக்கப் போகிறது. இருவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கிறது. பொதுவாக மாற்றார்கள் செய்யக்கூடிய அந்த தந்திரம், யுக்தி என்னவென்றால், முஸ்லிம்களை மனதளவில் பலவீனப்படுத்த வேண்டும், அவர்களை பயமுறுத்த வேண்டும். மனதளவில் அவர்களை பலவீனப்படுத்தி, அச்சுறுத்தி, பலவீனப்படுத்தி விட்டால் பிறகு அவர்களை வெற்றி கொள்வது ஈஸி என்று அவர்களுடைய இயலாமை பலவீனத்தை கூறி அங்கே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது. இது காஃபிர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை செய்து கொள்ளக்கூடிய, செய்து கொண்டிருக்கின்ற இஸ்லாத்திற்கு எதிரான போக்கு. இது போன்றுதான் ஹாலித் இப்னு வலீதுடைய அற்ப படையை பார்த்து அதை பலவீனப்படுத்தும் விதமாக ருஸ்துமிடமிருந்து தபால் வருகிறது. நீ என்ன பாவம் பக்கிர்த்தா உடுத்த உடை இல்லாம இப்படி ஓடி வந்த மாதிரி தெரியுது, நாட்டில இருந்து பசிக்கு பஞ்சப்பட்டு, இப்படி பசிக்கு ரொட்டி துண்டுக்கு பஞ்சப்பட்டு ஓடி வந்த மாதிரி தெரியுது. சரி பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க எல்லாம் உங்க ஊருக்கு திரும்ப போங்க, உங்களுக்கு நாங்க காசு போன அனுப்பி வைக்கிறோம், எப்படி உங்களுக்கு சாப்பாடு உடைய நாங்க அனுப்பி வைக்கிறோம், நீங்க திரும்ப போயிடுங்க என்று, அதாவது நகைச்சுவையாக, அதாவது அவர்களை கேலி செய்யும் விதமாக, பலவீனப்படுத்தும் விதமாக, அச்சுறுத்தும் விதமாக தன்னுடைய படையை பற்றி அதனுடைய பலத்தை பற்றி எழுதும் போது காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு பதிலுக்கு ஒரே ஒரு வரிதான் எழுதுகிறார்கள். என்ன வரி? எத்தனை வரி? ஒரே ஒரு வரிதான் எழுதுகிறார்கள். நாங்கள் பெரிய படைபலத்தை கொண்டு வந்து உங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் வரவில்லை. என்னோடு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் இந்த இறை பாதையில் சாவதை எப்படி விரும்புகிறார்கள் என்றால், வாழ்க்கையையும் மதுவையும் நீங்கள் நேசிப்பது போன்று அவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள். என்ன வார்த்தை? நல்ல வாழ்ந்து லைஃப் குடிச்சு கும்மாள் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம்னு நீங்க எவ்வளவு விருப்பம் உங்களுக்கு, அந்த மாதிரி நாங்க சாவரத விரும்பி வந்திருக்கிறோம். இந்த கடிதம் கிடைத்தவுடன் தளபதி சொல்கிறார்கள், மரணத்தை பயப்படாமல் அதை எதிர்பார்த்து வந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்திடத்திலே நாம் வெற்றி கொள்ளவே முடியாது என்று. புரிகிறதா? இந்த இடத்துல நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பதிலுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்திலே பணிவது, அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, ஷஹாதத்தை எதிர்பார்த்திருப்பது, இதை கொண்டுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததை தவிர அவர்களுடைய ஆயுதங்களை வைத்தோ தந்திரங்களை வைத்தோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பாடம், இந்த நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, ஒரு சம்பவமாக சுட்டி காட்டுகிறது. போட்டு பாருங்க, சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அல்லாஹ் நமக்கு ஷஹாதத்தை கொடுக்கட்டும். அல்லாஹும்மா ஆமீன். சரி வாங்க, பரவாயில்ல, அது ஓடும்போது ஓடட்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்கள் படையின் மீது இருந்த அக்கறை, சஹாபாக்களுக்கு ரசூலின் மீது இருந்த மரியாதை, மதிப்பு, முஹப்பத், ஷஹாதத்தின் மீது உள்ள ஆசை, சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளாக அணி நிறுத்தினார்கள், சஃப்பை தர்தீபு செய்தார்கள், சஃப்புகளை தர்தீபு செய்தார்கள், ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது சவாத் இப்னு ரஜியா என்ற ஒரு சஹாபி, ரொம்ப ஆர்வமிக்க சஹாபி, போர் எப்பட ஆரம்பிக்கும் முன்னாடி ஓடிடுவோம், பின்னாடி போறவங்களா அவங்க முன்னாடி தள்ளி இப்படி நிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டு பழமொழி உங்களுக்கு தெரியும், என்ன என்ன பழமொழி? பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லி, இது தமிழ்நாட்டு பழமொழி. முஸ்லிம்களுடைய பழக்கம் என்ன? படைக்கு முந்து பந்திக்கு. சவாத் இப்னு ரஜியா முந்தி நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தங்களது அதாவது கையில ஈட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க, அது பின்பக்கமா, கூர்மையான பக்கமா இல்ல, பின்பக்கமா இருக்குமா இல்லையா, அதால படைய சரி பண்ணிட்டு வராங்க. அப்ப அவர் முந்தி இருந்தவுடனே கொஞ்சம் தள்ளி அவரை பின்னாடி தள்ள சொல்றாங்க. இவர் என்ன சொல்கிறார்? யா ரசூலல்லாஹ், அவ்ஜஅதனி வகத் பஅஸகல்லாஹு பில் ஹக்கி வல் அஜ்லி ஃபஅக்கிதனி. யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி குத்துனவுடனே எனக்கு வலிச்சிருச்சு. என்ன சொல்றாரு? நீங்க குத்துனவன எனக்கு வலிச்சிருச்சு, அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொண்டும் நீதத்தை கொண்டும் அனுப்பி இருக்கிறான், எனவே நான் உங்களிடத்திலே பழி வாங்குவதற்கு பழி தீர்ப்பதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேல் இருந்த ஆடையை அகற்றிவிட்டு தன்னுடைய வயிற்றை காட்டுகிறார்கள், நீனும் குத்திக்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு செல்கிறார்கள். அருகிலே வந்த சவாத் இப்னு ஹஸியா குத்துவதற்கு பதிலாக கட்டி அணைத்துக் கொள்கிறார், கட்டி அணைத்து ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலே முத்தமிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா குத்தணும்னு வந்த ஆனா கட்டி அணைச்சு முத்தம் போடுறீ என்ன சரி என்று கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபரமா தரா, அல்லாஹ்வின் தூதரே இப்போது நடக்க போகிற காட்சி உங்களுக்கு தெரியும், கண் முன்னால் இருக்கிறது. فَأَرَدْتُ أَنْ يَكُونَ آخِرَ الْعَهْدِ بِكَ أَنْ يَمُسَّ جِلْدِي جِلْدَكَ يَا رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. அல்லாஹ்வின் தூதரே இப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம், உயிரோடும் இருக்கலாம் அல்லது மரணமும் வரலாம், கடைசியாக நான் விரும்பினேன் என்னுடைய தோல் உங்களுடைய தோளோடு ஒட்ட வேண்டும் என்று, என்னுடைய உடல் உங்களது உடலை ஒட்ட வேண்டும் என்று விரும்பினேன். அப்படியாவது அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பில் இருந்து நாம் பாதுகாக்கப்படலாம், ரசூலுல்லாஹ்வுடைய தோளை ஒட்டிய தோளின் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குவானே என்ற ஆசையிலே அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தோல் உங்களது தோளை ஒட்ட வேண்டும் என்று விரும்பினேன் யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். பத்ரு போரிலே ஷஹீதான சஹாபாக்கள் இவர் ஒருவர், பத்ரு போரிலே ஷஹீதான சஹாபாக்கள் இவர் ஒருவர். இது போன்ற இன்னொரு நிகழ்வை நாம் பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதுவும் சஹீஹான ஹதீஸிலே உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடையை அணிய ஒரு பெண்மணி ஒரு அழகான ஆடையை செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ஆடை இல்லாமல் இருந்தார்கள், வெறும் கீழாடை மட்டும் அவர்களுக்கு இருந்தது, மேல் ஆடை இல்லாமல் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பாசத்தோடு அந்த ஆடையை அணிந்து கொண்டு சபைக்கு வருகிறார்கள். அப்போது ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இந்த டிரெஸ் எனக்கு வேணும்னு கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இவ்வளவு தேவையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், பிரியமா அணிந்து வந்திருக்கிறார்கள், அதை போய் நீ கேட்கிறியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்று உனக்கு தெரியாதா? அவர் அதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆடையை மடிச்சு வச்சுட்டு திரும்ப இருந்த பிஞ்ச போர்வையை போர்த்தி கொண்டு வந்து அந்த ஆடையை அவருக்கு கொடுத்துறார். சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆடையின் மீது உள்ள ஆசையால் நான் இதை கேட்கவில்லை, நான் இதை ஏன் கேட்டேன் தெரியுமா, இது என்னுடைய கஃபனாக ஆக வேண்டும் என்று கேட்டேன். அதே போல் ஷஹீதாகிறார், அவருக்கு அந்த அதே ஆடை கஃபனாக மாறிவிடுகிறது. இப்படி சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகளை வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த பத்ரு போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உதவி செய்கிறான். சஹாபாக்களுடைய அந்த பரிசுத்தமான தியாகம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான, அதாவது இந்த போரை பற்றி உண்டான ஒரு முடிவான நிகழ்வுகளிலே ஒன்றை நாம் தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிவது மட்டுமல்லாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒன்று, அது என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அது உண்மை, அது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கின்றார்கள், இந்த தன்மைகள் இருந்தால் நமக்கு வெற்றி என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருப்பதை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது. இது இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது. வெறும் சாதாரணமான ஈமான், அதாவது அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது, ஆகிரத் இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்ற அந்த ஈமான் இருக்கிறது அல்லவா, அந்த ஈமான் மட்டும் போதாது. போரிலே வெற்றி கொள்வதற்கு, போரிலே வெற்றி கொள்வதற்கு அதற்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குகளை, வாக்குறுதிகளை, அவர்களுடைய நற்செய்திகளை நம்பிக்கை கொண்டாக வேண்டும், முன் அறிவிப்புகளை நம்பிக்கை கொண்டாக வேண்டும். இப்ப இந்த பத்ரு போருக்கு முன்பதாக கொஞ்சம் அஹ்சாபு போருக்கு போய் பாருங்க. அகல் தோண்டப்படுகிறது, முஸ்லிம்கள் எல்லாம் பசி பட்டினியிலே வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே இரண்டு கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய பாறை தென்படுகிறது. அன்சாரிகளால் உடைக்க முடியவில்லை, வேறு யாராலும் உடைக்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து செய்தி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து செல்லுங்கள் காட்டுங்கள் என்று சென்று கடப்பாறையால் அந்த கல்லை உடைக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் கூறி மூன்றிலே ஒன்று உடைகிறது, பிறகு உடைக்கிறார்கள், அடுத்த மூன்றிலே ஒன்று, பிறகு உடைக்கிறார்கள், அது அப்படியே சுக்குநூறாக உடைகிறது. ஒவ்வொரு முறை உடைபடும் போதும் நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு கைசரின் கோட்டைகளை காட்டினான், அல்லாஹ் எனக்கு கிஸ்ராவின் கோட்டைகளை காட்டினான், அல்லாஹ் எனக்கு புஸ்ராவின் கோட்டைகளை காட்டினான், முஸ்லிம்கள் அதை வெற்றி கொள்வார்கள் என்று நற்செய்தி சொல்கிறார்கள். சரியா? இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த முஸ்லிம் மூமின் என்ற போர்வையில் உள்ள நயவஞ்சகர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? கொஞ்சம் தள்ளி சென்று நாளைக்கு சாவா வாழ்வான்னு சொல்லி பயம் தவிக்கொண்டிருக்கிறது, என்ன ஆகும் என்று தெரியவில்லை, இப்போதோ பசி பட்டினியிலே இங்கே செத்து கொண்டிருக்கிறோம். போருக்கு முன்பே இவர் சொல்கிறார், நாளை கிஸ்ராவை கைப்பற்றுவோமாம், கைசரை கைப்பற்றுவோமாம், புஸ்ராவை கைப்பற்றுவோமாம், உருதுனுடைய தோட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமாம் என்று ஏதோ சொல்லிக்கொண்டு நம்மை ஏமாற்ற பார்க்கிறார். மஹாதல்லா, குர்ஆன் அப்படியே அவர்களுடைய வார்த்தையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இஸ் யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா ஹுரூரா. முனாஃபிக்குகளும் பலவீனமான நோய் உள்ள மூமின்களும் நோய் உள்ளவர்களும் பேசிக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொய்யான வாக்குகளை சொல்லி எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று. இது சரியா? இந்த பக்கம் ஒரு பக்கமா, அடுத்த பக்கம் பாருங்க, சஹாபாக்களை பாருங்கள், மூமின்களை பாருங்கள். வலம்மா ரஅல் முஃமினூன் அல் அஹ்ஸாப் قالوا هذا ما وعد الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. صحابாக்கள் அவ்வளவு கஷ்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் இடையிலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, ரசூலுடைய வாக்கு உண்மை என்று அவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே சென்றது, அவர்களுக்கு நிம்மதி அதிகரித்துக் கொண்டே சென்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நாம் மற்றும் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும், சோதனைகள் அதிகமாக அதிகமாக, பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக, நம்பிக்கை யாருக்கு கூடுகிறதோ, மன அமைதி யாருக்கு கூடுகிறதோ, அவர்கள் உண்மையான மூமின்கள். சோதனையின் போது, பிரச்சனையின் போது, சிரமத்தின் போது யார் பலவீனப்படுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நிஃபாக்தனம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரியா? எதற்காக வேண்டி இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலே சஹாபாக்களை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். 313 பேர் தான் நிற்கிறார்கள். இங்கே 1000 காஃபிர்கள் முழுமையான ஆயுத தயாரிப்போடு 300 மேற்பட்ட குதிரைகளோடு 700 மேற்பட்ட ஒட்டகைகளோடு முழு தயாரிப்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே பத்ரில் இருக்கிறதே 2 குதிரை தான். எத்தனை குதிரை? 2 குதிரை தான் இருக்குது. இந்த நிலைமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதமும் முழுசா கூட இல்ல, சில இடத்துல உடஞ்ச ஈட்டி இருக்குது, சில இடத்துல அரை ஈட்டி இருக்குது, சில இடத்துல ஒரு வாள் இருக்குது, சில இடத்துல ஒரு சின்ன கத்திதார், இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் ஹைபை நம்புவது. சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், இங்க பாருங்க, இந்த இடத்துலதான் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த பாருங்க, இந்த இடத்துல உமையா கொல்லப்படுவான், இந்த பாருங்க, இந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுவான், இந்த பாருங்க, இந்த இடத்துல உசுபா கொல்லப்படுவான் என்று யார் யாரெல்லாம் கொல்லப்படுவார்களோ, கொஞ்சம் கவனமா கேளுங்க, அத்தனை பேர்களுடைய பெயர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த இடத்தையும் சொல்றாங்க. பாருங்க, எதற்கு நான் இதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், இந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியே நடந்து வரலாறுகளில் அது ஆதாரப்பூர்வமாக பதிவாகி இப்போது நாம் அதை பேசும்போது நமக்கு இருக்கிற ஈமான் நடந்து போச்சு, உறுதியா தெரிந்து விட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நடந்து விட்டது என்று, நிகழ்ந்து விட்டது என்று. ஆனா அப்போது சஹாபாக்களை நினைத்து பாருங்கள், சஹாபாக்களுடைய ஈமானை சிலர் விமர்சனம் செய்கிறார்களே, சஹாபாத்துடைய இறை நம்பிக்கையிலே சிலர் சந்தேகம் கொள்கிறார்களே, இவர்கள் தெளிவு பெற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள், அந்த 1000 பேரும் ஒரே பாய்ச்சலா பாய்ந்தால் அதுல 3ல் 1 எண்ணிக்கைதான் இங்க இருக்குது, கையில ஆயுதமும் இல்லை, என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு அச்ச சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுவும் யாரை பார்த்து? சாதாரண மனிதரை பார்த்தல்ல, அபூஜஹலை சுத்தி ஒரு 30-40 பேர் வீரர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய குறைசி தலைவர்கள் யாரை பாதுகாப்பதற்காக 10 கணக்கில் பெரிய பெரிய போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட குறைசி தலைவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பாருங்க இந்த இடத்துலதான் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த பாருங்க இந்த இடத்துலதான் உமைய, இப்படி அப்படியே பட்டியல் போடுகிறார்கள் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நம்பிக்கை வருவதற்கு சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட ஈமான் இருந்திருக்கும். இன்றைக்கு நமக்கு இந்த சம்பவம் வரலாற்றிலே பதிவாகி தெளிவாக படிக்கிறோம், நடந்தது நடந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இப்ப நமக்கு இருக்கிற ஈமானை விட, இப்போது நமக்கு இருக்கிற இந்த ஈமானை விட, இது நடப்பதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்கள் அதை நடந்ததற்கு பிறகு உறுதி கொண்டதை விட தெளிவாக உறுதி கொண்டிருந்தார்கள். எந்த விதமான தடுமாற்றமும் அதிகப்படியும் இல்லை. அதாவது நடப்பதற்கு முன்பு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்கவும் செய்யலாம், ஏதும் மிஸ்ஸும் ஆகலாம், ஏதோ நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாங்க, ஏதோ நம்மளெல்லாம் துணிவுபடுத்துறதுக்காக சொல்றாங்க. அப்படி இல்லை, சஹாபாக்களுடன் அப்படியே நம்பினார்கள், அப்படியே விசுவாசம் கொண்டார்கள். இந்த நம்பிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரித்துக் கொண்டான். சூரத்துல் ஹஷருடைய கடைசி வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தால் இதை அல்லாஹ் மிக மிக சிலாகித்து சொல்கிறான், சஹாபாக்களை பார்த்து அந்த கடைசி வசனத்திலே சொல்லும் பொழுது, அதாவது சூரத்துல் ஹஷர் இல்ல சூரத்துல் முஜாதிலாவுடைய 22வது வசனம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை நான் எழுதிவிட்டேன், பதிவு செய்து விட்டேன். நாளை பார்த்து சொல்கிறார் சஹாபாக்க, அந்த பத்ரு சஹாபாக்களை பார்த்து குறிப்பார். இன்றைக்கு சில பேர் பேசுறாங்க, அது அப்ப அந்த நேரத்துக்கு அல்லாஹ் சொன்னா பின்னாடி மாறி இருக்கலாம்ல, மஅதல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன். இப்படிப்பட்ட நிலையை அடைந்து அல்லாஹ்வால் புகழப்பட்ட சஹாபாக்கள் மாறலாமா? ஆனா இவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்களா? இன்னொரு விஷயத்தை பாருங்க தொடர்பா, இந்த பத்ர் போரிலும் சரி, இதை தொடர்ந்துள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்களிலும் சரி, சஹாபாக்கள் நபியும் நபியின் தோழர்களும் அங்கே நிலைநிறுத்தியது என்ன? கொள்கைக்கான போர். எதற்கான போர்? கொள்கைக்கான போர். நாட்டுக்காகவோ பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவோ நடந்த போர் அல்ல. இந்த கொள்கைக்கான போர் என்று வந்துவிட்ட போது, கொள்கைக்கான போர் என்று வந்துவிட்ட போது, எதிரில் இருப்பவர் தந்தையா, சகோதரனா, மகனா, அல்லது தாய் மாமனா, அல்லது தந்தையின் சகோதரனா என்ற உறவுகளை எல்லாம் சஹாபாக்கள் மறந்து விட்டார்கள். அவற்றை துச்சமாக பார்த்தார்கள் கொள்கை போருக்கு முன்பதாக. சரியா? முக்கியமான நிகழ்வை பாருங்கள், லஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். என்ன நிலைமை ஏற்படுகிறது? எந்த உறவும் இல்லை என்பதை அங்கே நிரூபித்து காட்டினார்கள். அபு ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோழர், இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், ஆனால் இவருடைய தந்தை உத்பா இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. பத்ர் போரிலே தந்தை வந்திருக்கிறார், மகன் எங்கே இருக்கிறார்? முஸ்லிம்களுடைய அந்த கூட்டத்திலே இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலை என்றால், அரபுகளை பொறுத்தவரை பொதுவாகவே தந்தைக்கு பணிவிடை செய்வதிலும் தந்தை மனம் நோகாமல் நடந்து கொள்வதிலும் அரபுகளிடத்திலே ஒரு தனி பண்பாடு இருக்கிறது. இதை இஸ்லாம் மேலும் வளர்த்தது. அதாவது அரபுகளிடத்திலே தந்தையோடு தரக்குறைவாக அல்லது தந்தை மனம் நோகும்படியாக நடந்து கொள்பவன் என்றால் அரபுகளிலே அவனை கேவலமாக பார்ப்பார்கள். தந்தைக்கு பணிவிடை செய்பவனையும் தந்தைக்கு உபகாரமாக நடந்து கொள்பவனையும் தான் அரபுகள் தங்கள் தலைவர்களாக மதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகிய பண்பாடு. அந்த அடிப்படையில் வளர்ந்தவர் தான் யார், உத்துபாவுடைய மகன் அபு ஹதைஃபா. ஆனால் இப்போது இருவருக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன தடை இருக்கிறது, கொள்கை என்ற தடை இருக்கிறது. இதே அபு ஹதைஃபா உத்துபாவை பதில் பொருளே கொள்கிறார், தன்னுடைய தந்தையை கொள்கிறார். இதற்காக அல்லாஹுடைய தீனுக்காக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தாய் மாமனை இந்த போரிலே கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய உறவினர்களில் பலரை, அதாவது காபிர்களோடு போரிலே கலந்து கொண்டவர்களை கொலை செய்கிறார்கள். இப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இந்த சூரத்தில் அந்த முஜாதிலாவுடைய 22வது வசனத்தை இறக்குகிறான். இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களது தந்தையும் சரி அல்லது தங்களது சகோதரனாக இருந்தாலும் சரி அல்லது தங்களுடைய நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவோடும் அவனுடைய தூதரோடும் முரண்பட்ட போக்கை அவர்கள் கையாளும் போது இந்த கூட்டம் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? யாரு சொந்த பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், அல்லாஹுவோடு ரசூலோடு போர் தொடுக்கிற முரண்பாட்டு குணம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த கூட்டம் அவர்களை நேசிக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பத்ரு போரானாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய போர்களானாலும் சரி, அதிலே முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தீனுக்காக களங்களை அவர்கள் கண்டார்களே தவிர, அல்லாஹுடைய மார்க்கம் ஓங்குவதற்காக, அல்லாஹுடைய அழைப்பு பணி விசாலமாக மக்களை சென்றடைவதற்காக இந்த போர்களை சந்தித்தார்களே தவிர, உயிர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது பதவியின் மீது பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகத்தினால் அல்ல. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கலந்து கொண்ட போர்களிலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அவர்களிடத்தில் இருந்த ஈமானும் அந்த ஈமானை சார்ந்த பண்புகளாலும் கிடைத்ததை தவிர, அவர்களுடைய தந்திரத்தினாலோ அவர்களுடைய வேறு, அதாவது வெளிரங்கமான காரணங்களால் அல்ல, எண்ணிக்கையோ அல்லது படைபலமோ இந்த காரணங்களால் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்திலிருந்து பிறகு வந்த சிறப்பிற்குரிய சில, அதாவது சிறந்த மன்னர்களுடைய காலத்திலும் முஸ்லிம்கள் அதாவது நேரடியாக சந்தித்து கண்ட அனுபவங்கள். இதைத்தான் குர்ஆன் நமக்கு உறுதிப்படுத்துகிறது, ஹதீஸ் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதே பண்பாடுகளுக்கு நாம் திரும்ப சென்றால்தான், அதே பண்பாடுகளுக்கும் அதே குணங்களுக்கும் அதே ஈமானிய பரிசுத்திற்கும் அதே ஈமானிய பயிற்சிக்கும் நாம் திரும்ப சென்றால்தான் இந்த காலத்திலும் சரி இனி எக்காலத்திலும் சரி நாம் வெற்றி கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு ஈமானை பாழ்படுத்தி, ஈமானுடைய அமல்களை பாழ்படுத்தி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த அடிப்படை பண்புகளையெல்லாம் புறக்கணித்து விட்டு நம்முடைய யுக்திக்கு தகுந்த மாதிரி, அல்லது இப்படித்தான் இந்த காலத்திலே செல்கிறார்கள் எனவே நாமும் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் போர்களை கண்டால், போர்களை சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது, அதில் தோல்விதான் மிஞ்சும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத் ஸலாம் கூறியவனாகவும் தொடர்கிறேன். தொடர்ந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட போர்க்களங்கள் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைத்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை ஏன் நாடினார்கள், அவர்களுடைய முயற்சி எப்படி இருந்தது, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை எப்படி அமைத்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்போது போர் செய்வதற்குண்டான அனுமதி கொடுத்தான், பிறகு அதை எப்போது கடமையாக்கினான், அந்த போருக்கான ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தார்கள், ஒரு போர் படை தளபதி சமூக தலைவர் என்ற அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் சமூகத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், போரிலே சமாதானத்திலே என்பதையெல்லாம் ஓரளவு சுருக்கமாக சென்ற மூன்று அமர்வுகளிலே பார்த்தோம். இன்றைய நம்முடைய அமர்வு குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி பேசுவதற்காக முடிவு செய்துள்ளோம். அது என்னவென்றால், இன்றைய காலத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்தோடு எந்த அளவு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம், உணர்வின் அடிப்படையில், ஒழுக்கங்களின் அடிப்படையில், சமூக கலாச்சாரத்தின் அடிப்படையில், பிறகு இறை வழிபாட்டின் அடிப்படையில், உணர்வு, ஒழுக்கம், சமூக கலாச்சாரம், இறை வழிபாடு, பிறகு ஓர் சிறந்த இஸ்லாமிய சமூகத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டமைப்பது உருவாக்குவதை நோக்கி நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது. நான் சொல்கிற விஷயம் அநேகமாக உங்களுக்கு புரியலாம். நம்முடைய இலக்கு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போரை பற்றி பேசினோம், அவர்களுடைய ஹிஜ்ராவை பற்றி அறிந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகங்களை எல்லாம் நாம் சிலாகித்து பேசினோம், சிறிது நேரம் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டோம், கொஞ்சம் அழுதோம், கொஞ்சம் ஆனந்தப்பட்டோம் என்பதோடு நம்முடைய இந்த லட்சிய பயணம், நம்முடைய இந்த மார்க்க உறவு முடிந்து விடுகிறதா, இதற்கு மேலாக நாம் ஏதாவது செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் யாரை கேட்டாலும் பதில் சொல்வார்கள், உங்களுக்கு ஒரு சிறந்த இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டும் என்று விருப்பமா? ஒரு ஊரிலே, ஒரு முஹல்லாவிலே திருடே இல்லாத ஒரு முஹல்லா, ஒரு சமூகம் அமையப் போகிறது. பெண்கள் எப்போது சென்றாலும் அவர்களை ஏறிட்டு பார்க்காத ஆண்கள், வெளியே செல்லக்கூடிய பெண்கள் ஹிஜாபிலே, ஒழுக்கத்திலே, மது இல்லை, சூது இல்லை, வட்டி இல்லை, உபச்சாரம் இல்லை, களவு இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, கலப்படம் இல்லை, நீதம், நேர்மை எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்பட்டால் ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வல பைஉன் அன் ஜிக்ரில்லா, தங்களுடைய அத்தனை சிறிய பெரிய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறவு அனைத்தையும் அப்படியே நிறுத்திவிட்டு சகோதரர்களாக அணி அணியாக ஒருவர் பின் ஒருவராக மஸ்ஜிதுக்குள் நுழைகிற ஒரு சமுதாயத்தை பார்க்க வேண்டுமா என்று கேட்டால், முஸ்லிம் செல்வந்தர்கள் ஆண்டின் இறுதியிலே தங்களுடைய செல்வத்தின் ஜகாத்தை எடுத்துக்கொண்டு ஏழைகளின் வீட்டுக்கு தேடிச் சென்று அவர்களோடு அமர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி, இந்த ஜகாத் உங்களுடைய ஹக், அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தயவு செய்து எங்களிடத்திலிருந்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சி அவர்களிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டு வருகிற ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டுமா என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் வேண்டுமா வேண்டாமா எல்லோரும் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த சமூகத்தை நோக்கி நாம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், இதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை ஒரு உம்மத்துடைய கையிலே பொறுப்பாக விட்டு சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட ஏடுகளில் மட்டும் விட்டுச் செல்லவில்லை. இந்த எழுதப்பட்ட ஏடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டாலும் கரைக்கப்பட்டாலும் கூட உள்ளங்களில் தாங்கி இருக்கிற இஸ்லாமை கொண்டு இந்த ஏடுகளை திரும்ப மீட்க முடியும் என்ற ஒரு நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமை ஒரு உம்மத்திடத்திலே, சமூகம் என்ற வார்த்தைக்கு நாம் உம்மத் என்பதையே பயன்படுத்துவது நல்லது, இந்த இஸ்லாமை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்திடத்திலே விட்டு சென்றார்கள். பறவைகளிடத்திலேயோ மிருகங்களிடத்திலேயோ ஆகாயத்திலேயோ விட்டு செல்லவில்லை. ஒரு உம்மத்திடம் அன்றாடம் பின்பற்றப்படுகிற அமல்களாக அஹ்லாக்குகளாக குணங்களாக முஆமலாத் பழக்க வழக்கங்களாக இபாதத் இறை வழிபாடுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களா இல்லையா? எப்படி விட்டு சென்றார்கள்? சஹாபாக்கள் காலத்திலே இஸ்லாம் குர்ஆனிலே இருந்தது, ஹதீஸிலே இருந்தது என்று சொல்வோமா, அல்லது சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாமை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள், அவர்களை பார்த்தால் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்ற நிலையில் இருந்தார்களா? பார்த்தால் இஸ்லாமை தெரிந்து கொள்ளலாம், கொள்கையாக இருக்கட்டும், இறை வழிபாடாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு நபித்தோழரை பார்த்தால் போதும், ஒரு நபித்தோழரோடு வாழ்ந்தால் போதும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை விட்டுச் சென்றார்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் முந்தி கூறிய அந்த அடிப்படை வாசகத்தின் மைய கருத்து. அது என்ன வாசகம்? இஸ்லாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திடத்திலே விட்டுச் சென்றார்கள். யாரிடத்திலே? உம்மத்திடத்திலே. இந்த வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் ஹஜ்ஜத்துல் விதா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜை நோக்கி கொஞ்சம் மாறுங்கள். அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த பேருரையை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்கள். நம்ம மஸ்ஜிதுல கூட அந்த இறுதி பேருரை ஒரு போஸ்டராக அடித்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தொழுகையாளிகளாகிய நாம் எத்தனை பேர் அதை நின்று நேரம் கொடுத்து படித்திருக்கிறோம்? ஒரு சின்ன டெஸ்ட், கொஞ்சம் நேரம் கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரைன்னு போட்டிருக்கு, என்ன விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது எதற்கு சொல்கிறேன்? யாரையும் சோதிப்பதற்காக சொல்லவில்லை. இப்ப இந்த காலத்துல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு கையிலேயே ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அவங்கவுங்க குத்தி குத்தி சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரி நோய்களை விட்டு. முன்னாடி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய ஈமானுடைய நிலையை சோதித்து பார்ப்பதற்கு சில சில விஷயங்களை இடையிடையே சொல்லிக் கொண்டு செல்கிறேன். இது ஒரு உதாரணம். நம்முடைய இறை தூதரின் தொடர்பு எந்த அளவு இருக்கிறது, மார்க்கத்தோடு நமக்கு எந்த அளவு தொடர்பு இருக்கிறது? ஆல்வேஸ் டென்ஷன், எல்லா நேரத்திலும் பள்ளிக்கு கடைசி நேரத்தில் வந்து முதல் நேரத்திலே ஓடிவிடுவது, கடைசி நேரத்தில் நுழைவது, சலாம் கொடுத்த முதல் அழகாக ஓடுவது. இப்படி இந்த டென்ஷனுடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு நாம் கற்பனை செய்வது என்ன, ஒரு சமூகம் அமைஞ்சா எப்படி இருக்கும், சின்ன பிள்ளை எப்ப வேணாலும் போகலாம், காரை பூட்டி வைக்க வேண்டியது கிடையாது, வீட்டை பூட்ட வேண்டியது கிடையாது, செக்யூரிட்டி அலாரம் தேவை கிடையாது, இன்சூரன்ஸ் தேவை கிடையாது என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் நம்முடைய இலட்சியத்தை, நம்முடைய அடிப்படையை மறந்தவர்களாக, மறந்தது மட்டுமல்ல அதை பற்றி நினைவூற்றப்பட்டால் கூட இது ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமா, நம்ம இருக்கிற அவசர கால உலகத்துல. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் வறுமை நிறைந்த காலமாக இருந்தது, நெருக்கடி நிறைந்த காலமாக இருந்தது, பிரச்சனை நிறைந்த காலமாக இருந்தது, சோதனை நிறைந்த காலமாக இருந்தது. அப்படி ஒரு காலம் இனி வரப்போவதில்லை. அந்த காலத்தில்தான் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே மீண்டும் வருவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லவ்து, நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டேனா, அலா ஹல் பல்லவ்து. நபி தோழர்கள் சொன்னார்கள், பல்லவ்த ரிஸாலா அத்தைதல் அத்தைதல் அமானா வ நஸஹ்தல் உம்மா வ ஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. தூதரே, தூதுத்துவத்தை எடுத்து சொன்னீர்கள், அமானிதத்தை பொறுப்பை ஒப்படைத்து விட்டீர்கள், இந்த உம்மத்திற்கு நன்மையை நாடினீர்கள், அல்லாஹ்வின் பாதையில் உரிய முறையில் நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை சஹாபாக்களை நோக்கி இப்படி கையை சுட்டி காட்டி பிறகு வானத்தின் பக்கம் காட்டி அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத் என்று சொல்கிறார்கள். யா அல்லா, இவர்கள் கூற்றுக்கு நீ சாட்சி, யா அல்லா, இவர்கள் கூற்றுக்கு நீ சாட்சி, இவர்கள் கூற்றுக்கு நீ சாட்சி என்று சஹாபாக்களை சாட்சியாக்கினார்கள். பிறகு சொன்னார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் அடைந்திருந்தாலும் பெற்றிருந்தாலும் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமை ஒரு உம்மத்திடத்திலே ஒப்படைத்து சென்றார்கள். இப்போது நாம் ஓரளவு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், உம்மத்து என்றால் யார், அந்த உம்மத்திடம் இருக்க வேண்டிய பண்பாடு என்ன, அந்த உம்மத்து எத்தகைய பண்பாடுகளை கொண்டிருந்தால் ஒரு முன்மாதிரி உம்மத்தாக மாறி அந்த உம்மத்தால் உலக மக்களுக்கு இஸ்லாம் பரவும், நீதம் பரவும், இது போன்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். இந்த இடத்திலே ஒரு செய்தி, வரலாற்று நிகழ்வை குறிப்பிட வேண்டும். நபித்தோழர்களுக்கு பிறகு, நபித்தோழர்களுடைய இறுதி காலத்திலேயே குஸ்துன்துனியா துருக்கியா வரை இஸ்லாமிய ஆட்சி பரவியது. பிறகு அடுத்தடுத்த காலத்திலே சில சூழ்நிலைகளிலே பலவீனம் அடைந்த போது மீண்டும் முஸ்லிம்களுடைய ஆட்சி பலவீனப்பட்டு அந்த இடத்தை கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் கைப்பற்றினார்கள். பிறகு சில இடங்களில் மீண்டும் போர் தொடுத்து முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். இப்போது நிகழ்வு என்னவென்றால், முஸ்லிம்கள் கைப்பற்றிய அந்த துருக்கி அதை சுற்றியுள்ள நாடுகளிலே வசித்த கிறிஸ்தவர்கள் தங்கள் இனத்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார்கள் போரிலே. தங்கள் இனத்தவர்கள் நாட்டை மீண்டும் கைப்பற்றிவிடக்கூடாது, முஸ்லிம்களிடம்தான் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள், அங்கே உள்ள யூதர்கள். அநேகர் இந்த வரலாறுகளை படித்திருக்க மாட்டார்கள், சொல்வது புரிகிறதா? ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்தால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் இனத்தவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். தங்கள் இனத்தவரிடத்திலே ஆட்சி செல்ல வேண்டும், அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பு படை நம் மீது மிகைத்துவிடக் கூடாது என்று உதவி செய்வார்கள், திட்டமிடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மன்னர்களுடைய அந்த காலத்திலே நடந்த நிகழ்வு இதற்கு நேர் மாற்றமானது. என்ன வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அங்கே அந்த நகரத்து அந்த நாட்டு மக்களின் கூற்றை, முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே நாங்கள் சுபிட்சமாக இருக்கிறோம், எங்களுக்கு நீதம் இருக்கிறது, உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, எங்களவர்கள் எங்களின் மீது ஆட்சி செய்வதை விட முஸ்லிம்கள் எங்கள் மீது ஆட்சி செய்வது எங்களுக்கு விருப்பம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலையை எட்டுவது என்றால் இது சாதாரண விஷயமா? இது ஒரு நாளில் சாத்தியமா? ஒரு மாதத்தில் சாத்தியமாகக்கூடிய விஷயமா? எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டுடைய சமூகமாக தங்கள் ராணுவத்தை தங்கள் சமூகத்தை அந்த முஸ்லிம்கள் உருவாக்கி இருந்திருப்பார்கள் என்றால், அந்நியர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எங்கள் மீது ஆட்சி செய்யுங்கள், உங்களுக்கு கட்டுப்பட்டு வரி கொடுத்து உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமூகமாகத்தான் இருந்தது. இந்த சமூகத்தில் ஒரு சமூகம் ஒரு உம்மத் உருவாக வேண்டும் என்றால் வெறும் கொள்கை மட்டும் இருந்தால் போதாது. கொள்கை உம்மத்தின் அடிப்படை. கொள்கை என்ன? உம்மத்தின் அடிப்படை. எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமோ, சொல்வது புரிகிறதா? ஆனால் அஸ்திவாரத்தை மட்டும் யாராவது வீடு என்று சொல்வார்களா? ஒருவர் நல்ல பலமான அஸ்திவாரத்தை போட்டு விட்டார், நல்ல உறுதியான உயரமான பில்லர்களை உருவாக்கி விட்டார், இது ஒரு அழகான வீடு, இந்த வீட்டிலே எல்லோரும் வாருங்கள், இந்த வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று சொல்கிறார், யாராவது ஒத்துப்பீங்களா? அங்கே போனால் வெயிலுக்கு நிழல் கிடைக்குமா, மழைக்கு ஒதுங்க இடம் கிடைக்குமா, குளிருக்கு ஒதுங்க இடம் கிடைக்குமா? என்ன சொல்கிறீர்? அஸ்திவாரத்தை வைத்துக் கொண்டு, தூண்களை வைத்துக் கொண்டு வீடு என்றால் இது எப்படி நமக்கு நிழலிடும், இது எப்படி நம்மை குளிரிலிருந்து பாதுகாக்கும், வெயிலிலிருந்து பாதுகாக்கும், மழையிலிருந்து பாதுகாக்கும் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இந்த சமூகத்தின் அஸ்திவாரம் கொள்கை, இந்த சமூகத்தின் அஸ்திவாரம் கொள்கை, இதனுடைய தூண்கள் இஸ்லாமிய இறை வழிபாடுகள், பிறகு இந்த சமூகத்திற்கான சுற்றி உள்ள சுவர்களும் அதற்கு மேலுள்ள முகடுகளும் அதில் இருக்கின்ற அலங்காரங்களும் தான் இஸ்லாமிய உம்மத்துடைய சமூக வாழ்க்கை, வாழ்க்கை அமைப்பு, சமூக வாழ்க்கை அமைப்பு. இந்த சமூக வாழ்க்கை அமைப்பிலே கொள்கைகளுக்கு பிறகு, இறை வழிபாடுகளுக்கு பிறகு, அனைத்திலும் கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள், அனைத்திலும் நற்குணமும் நீதமும் பரஸ்பர அன்பும் உதவி ஒத்தாசையின் மனப்பான்மையும் தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு சகோதரத்துவ நோக்கமும் இருந்தால்தான் கொள்கை என்ற அஸ்திவாரத்தின் மீது, இறை வழிபாடு என்ற அந்த தூண்களின் மீது ஒரு சிறந்த கட்டிடத்தை உருவாக்கி நீங்கள் மக்களை அந்த கட்டிடத்திற்குள் அழைக்க முடியும். அந்த கட்டிடத்திற்குள் நீங்கள் அழைக்க முடியும். கொள்கை உங்களிடத்திலே உறுதியாக இருக்கிறது, இறை வழிபாடு உங்களிடத்திலே உறுதியாக இருக்கிறது, ஆனால் நற்குணமும் நீதமும் சகோதர பரஸ்பர உணர்வும் நம்மிடத்திலே இல்லை என்றால் எந்த சமூகமும் எந்த சமுதாயமும் இந்த இஸ்லாமை இந்த முஸ்லிம்களை ஏறிட்டும் பார்க்காது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயெல்லாம் கொள்கைகளை சொன்னார்களோ, எங்கெல்லாம் கொள்கைகளை சொன்னார்களோ அங்கே ஒழுக்கங்களை சொன்னார்கள். இங்கே பிரச்சனை என்ன? இப்போது ஒருவரிடத்தில் கொள்கை இருக்கிறது, குணம் இல்லை. ஒருவரிடத்திலே குணம் இருக்கிறது, கொள்கை இல்லை. ஒருவரிடத்திலே இறை வழிபாடு இருக்கிறது, ஆனால் இறை நம்பிக்கை மோசமடைந்திருக்கிறது. ஒருவரிடத்திலே குணம் இருக்கிறது, கொள்கையும் இருக்கிறது, இறை வழிபாடும் இருக்கிறது என்றால் வியாபாரத்திலே நீதம் நேர்மை இல்லை. இப்படி இந்த உம்மத் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த கட்டமைப்பிலிருந்து வேறுபட்டு வெளியாகி ஒரு உம்மத்தை தேடுகிறது, ஒரு சமூகத்தை அமைக்க தேடுகிறது. இது இவர்களுக்கு எப்படி என்றால் கானல் நீரை பார்த்து தண்ணீர் தேடி சென்ற கதையை போன்றுதான். ஒரு காலம் சாத்தியம் அல்ல. உங்களுக்கு இப்போது ஒரு வார்த்தையை சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயெல்லாம் கொள்கைகளை போதித்தார்களோ அங்கேயெல்லாம் ஒழுக்கங்களை போதிக்க மறக்கவில்லை. சமூக ஒழுக்கங்களை போதிக்க மறக்கவில்லை. ஒரு செய்தியை சொல்கிறோம், சஹி முஸ்லிமிலே பதிவான செய்தி. அதாவது கொள்கையையும் சமூக ஒழுக்கத்தையும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்திருந்தார்கள். இன்று நாம் இரண்டுக்கும் இடையிலே ரொம்ப தூரத்தை வைத்திருக்கிறோம். இரண்டுக்கும் இடையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ரொம்ப தூரத்தை வைத்திருக்கிறோம். ஒருவர் வருகிறார், ஆராபி கிராமவாசி வருகிறார். உங்களுக்கு தெரியும் கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எப்படி பேசுவார்கள் என்று. சஹாபாக்கள் பெரும்பாலும் பயந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒரு கிராமவாசி வரமாட்டாரா, ஏதாவது சில கேள்விகளை கேட்க மாட்டாரா, அதை வைத்து சில நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள மதிப்பு மரியாதையால் பழகிக் கொண்டிருந்த சஹாபாக்கள் கேட்க பயப்படுவார்கள். ஏதாவது கேட்டு அது ரசூலுல்லாஹ்வுக்கு கோபமாக ஆகிவிட்டால், பிறகு ஏதாவது ஆயத்து இறங்கிவிட்டால் என்றெல்லாம் பயந்து கொண்டே இருப்பார்கள். அதனால ஆசைப்படுவாங்க. சில நேரத்தில் சில சஹாபாக்கள் இப்படி கூட செய்தார்கள் என்று வருகிறது. போய் சில ஆராபிகளை தேடி பிடிச்சி நீங்க வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அந்த ஆராபி வரார், வந்தவுடனே நபியை பார்த்து கேட்கிறார், மா அந்த, யார் நீ? அப்படி கேட்கிறார். யார் நீ? மா அந்த, மண் அந்த என்று கேட்கவில்லை, யார் நீ என்று கேட்கிறார். மண் அந்த மா அந்த இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அதாவது ஏதோ நபியை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார், மா அந்த, உன் உண்மை நிலை என்ன, உன்னுடைய உண்மை நிலை என்ன என்பதுக்கு என்று கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு சொல்கிறார்கள், அன நபியும், நான் நபி என்று சொல்கிறார்கள். அவர் கேட்கிறார், மா நபியும், நபி என்றால் என்ன? நபி என்று சொல்கிறாயே, அரபி, அவருக்கு அரபிக்கு அர்த்தம் தெரியுதா? தெரியாம கேட்கல. நபி என்றால் உயர்ந்தவர் என்று பொருள், செய்தியை பெறுபவர் என்று பொருள். அவருக்கு இந்த அர்த்தம் எல்லாம் தெரியும். நீ உன்னை நபி என்று சொல்கிறாயே, நீ நபி என்று சொல்லி எதை நோக்கத்தை, எந்த நோக்கத்தை சொல்ல வருகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பஅஸனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவர் கேட்கிறார் அடுத்து, பிம பஅஸக, எதை கொடுத்து உன்னை அனுப்பினான்? எப்படி கேட்கிறார், எதை கொடுத்து உன்னை அனுப்பி இருக்கிறான் அல்லாஹு தஆலா? நான் உன்னை சொல்றது நீங்க தவறா நினைச்சுக்கணும். அந்த சஹாபி எப்படி அந்த நபி இடத்துல அந்நியனமா பேசியிருப்பாரு என்பதற்காக வேண்டி, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றோம். உங்களை எதை கொண்டு அனுப்பி இருந்து அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பஅஸனி அல்லாஹ் லிகஸ்ரில் அஸ்னாம் வஸ்லத்தில் அர்ஹாம் அப்படி நின்று கொண்டே சொல்கிறது. என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் சிலைகளை உடைப்பதற்காக. கொள்கையாகி விட்டதா? முதல் பதில் என்ன? முதல் பதில் என்ன? கொள்கை தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, ஷிர்கை அழிப்பதற்காக. அடுத்து நீங்கள் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அடுத்து வேற இது எதையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து சொல்கிறார்கள், வஸ்லத்தில் அர்ஹாம், உறவுகளை சேர்ப்பதற்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு சமூகம் உருவாகுவதென்றால், ஒரு உம்மத்து உருவாகுவதென்றால் உறவுகள் பேணாமல் சாத்தியமா? உறவுகள் சேர்க்கப்படாமல், உறவுகள் இணைக்கப்படாமல், உறவுகள் ஒட்டி அன்புறவாடப்படாமல் ஒரு உம்மத்து உருவாகுவது முடியுமா? தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளையுமே சேரவில்லை என்றால், அடுத்து அண்டை வீட்டாரும் அண்டை வீட்டாருமே சேரவில்லை என்றால், ஒரு முகல்லாவாசிகளே ஒன்றிணையாவிட்டால், இரண்டு முகல்லாவாசிகள் ஒன்றிணையாவிட்டால், ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் ஒன்றிணையாவிட்டால், இன்றைய முஸ்லிம் உம்மத் கனவு கொண்டிருக்கின்றது உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று. சகோதரர்களை, நான் பேசுவது புரிகிறதா? பெற்றோரும் பிள்ளைகளும் இங்கே சேரவில்லை, கணவனும் மனைவியும் சேரவில்லை, அண்ணனும் தம்பியும் சேரவில்லை, சகோதரரின் உறவினர்களும் சகோதரியின் உறவினர்களும் சேரவில்லை, தந்தையின் உறவினர்களும் தாயின் உறவினர்களும் சேரவில்லை. ஆனால் இவர்கள் யார் யாரெல்லாம் சேர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? உலகத்தில் உள்ள முஸ்லிம் அரசர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து விட வேண்டுமா? அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அரசாங்கத்தை எஸ்டாப்ளிஷ் செய்ய வேண்டுமா? உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்து விட வேண்டுமா? எல்லாரும் ஒரே உம்மத்தாக ஆகிவிட வேண்டாம். இங்கே ஒரு குடும்பம் பிரிந்திருக்கிறது, இங்கே ஒரு குடும்பம் துண்டித்து புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அகில உலக அளவிலே உம்மத்து ஒன்று சேர வேண்டும் என்று. சாத்தியமானதை பேசுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَنْ يُوصَلْ لا حول ولا قوة إلا بالله استغفر الله العظيم. الله تعالى கூறுகிறான், அல்லாஹ் எந்த உறவுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை இவர்கள் துண்டித்து வாழுகிறார்கள். எங்கே நேர்வழி ஹிதாயத்தை வழிகேடு தலாலத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது, வழிகேடு எது என்று அல்லாஹ் குறிப்பிடும் போது குஃப்ரை கூறிவிட்டு அடுத்து எதை சொல்கிறான்? உறவுகள் துண்டிக்கப்பட்டு வாழ்வதை. அதுபோன்று காஃபிர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் ஃபில் அர்த் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துக்த்திஉ அர்ஹாமகும். நீங்கள் இந்த ஊர்களிலே நாடுகளிலே திரும்பி சென்றால் குழப்பம் செய்வீர்கள், கலகம் செய்வீர்கள், உங்கள் உறவுகளை துண்டிப்பீர்கள் என்று அல்லாஹ் காஃபிர்களுடைய பண்பாக சொல்கிறான். எதை எதை சொல்கிறான் எதை சொல்கிறான் காஃபிர்களுடைய பண்பாக? உறவுகளை துண்டித்து வாழ்வதை. சமூகம் என்றால், உம்மத்து என்றால் முதலிலே உறவுகள் பேணப்பட வேண்டும். இந்த தாவத்துடைய அடிப்படை அழைப்பாக உறவுகள் சேர்க்கப்படுவதை கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹபஷாவிற்கு அனுப்பிய போது அந்த மன்னர் கேட்கிறார், உங்களது நபி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்று. இங்கும் இரண்டாவது செய்தியாக என்ன சொல்கிறார்கள்? அன்னஸ்லல் அர்ஹாம், உறவுகளை சேர்த்து வாழும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நாங்கள் சண்டை சித்திரவு செய்து கொண்டிருந்தோம், அற்ப அற்ப காரணங்களுக்காக பகை செய்து கொண்டிருந்தோம், வெட்டி கொண்டிருந்தோம். கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்று இந்த உம்மத்திடத்திலே ஜாகிலியத் இருக்கிறதா இல்லையா? உதாரணத்திற்கு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். திருமணத்தினுடைய நோக்கங்களே, ஒரு உயர்ந்த நோக்கம் என்ன? உறவுகள் சேர்ப்பது, புதிய உறவுகள் உருவாகுவது, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புதிய உறவுகள், உறவு பாலங்கள் அங்கே அமைக்கப்படுவது. இந்த எடுத்துக் கொள்ளுங்கள், சமூகத்திலே திருமணம் உறவுகளை சேர்க்கிறதா பிரிக்கிறதா? கல்யாணம் செய்ததற்கு பிறகு தந்தையோடு சண்டை, தாயோடு சண்டை, மனைவியால் தாயை அட்ஜஸ்ட் செய்து வாழ முடியவில்லை, அல்லது தாயால் மருமகளை அட்ஜஸ்ட் செய்து வாழ முடியவில்லை. தன் மகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு, தன் மருமகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு. எப்படி? தன் மகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு, தன் மருமகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு. தன் மகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு, தன் மருமகளிடத்திலே ஒரு நிலைப்பாடு. திருமணம் முடித்த பெண் தன் தாயிடத்திலே ஒரு நிலைப்பாடு, தன் மாமியாரிடத்திலே ஒரு நிலைப்பாடு. தன் தந்தையிடத்திலே ஒரு நிலைப்பாடு, தன்னுடைய கணவனின் தந்தையிடத்திலே மற்றொரு நிலைப்பாடு. பொறாமையும் போட்டியும் வெறுப்பும் பகையும் அத்தனை ஆணவத்தின் குணங்களும் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அங்கத்தினரிடத்திலே பரவி விடுகிறதா இல்லையா? இப்போது நம்முடைய தலைப்பு இந்த குடும்ப உறவுகளை பற்றி பேசுவதல்ல, உதாரணத்திற்கு மட்டும் சொல்கிறோம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்மத்துடைய அடிப்படை அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை, இதனுடைய தூணாகிய இறை வழிபாடுகளை சொல்லிக் கொடுத்த அதே நேரத்திலே நம்மை உம்மத்தாக விட்டு சென்றார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை, இறை வழிபாட்டுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை இந்த உம்மத்துடைய குணங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேகர் நீங்கள் படித்திருக்கின்ற பல ஹதீஸுகள் தான் இங்கே நாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அறிவிக்கின்றார்கள், ரழியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமல்களில் செயல்களில் எது சிறந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஈமானு பில்லாஹ். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. பிறகு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அடுத்து என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. பிறகு தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே அடுத்து என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிர்ருல் வாலிதை. என்ன சொன்னார்கள்? பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. பிர் என்று சொன்னால் தமிழிலே இதற்கு அர்த்தம் கொடுக்கவே முடியாது. இதற்கு சும்மா சாதாரணமா சொல்றதா இருந்தா நன்மைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். மிக விசாலமான கருத்து கொண்ட வார்த்தை தான் அரபியிலே பிர் என்பது. லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். நீங்கள் தக்வாவை அடையலாம் தொழுகையை கொண்டு, திக்ரை கொண்டு தக்வாவை அடையலாம், ஆனால் பிர்ரை நீங்கள் அடைவதாக இருந்தால் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்காமல், அதுவும் நீங்கள் விரும்பியதை கொடுக்காமல் அடைய முடியாது. லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். இங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூக அமைப்பை பாருங்கள். பலர் போராட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பலர் அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் உம்மத்தாக மாறாத வரை இது சாத்தியமில்லை. உம்மத்தாக மாறுவதற்கு என்ன தேவை? இறை நம்பிக்கையோடு, பரிசுத்தமான இறை வழிபாடுகளோடு உம்மத்துடைய குணங்கள், அடிப்படை பண்பாடுகள் தேவை. இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது, மூன்றாவது என்ன? பிர்ருல் வாலிதைன். ஒரு மனிதர் வேகமாக வருகிறார், களைத்து வருகிறார், உங்களுக்கு தெரியுமா அவர் எங்கிருந்து வருகிறார், எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார் என்று? ரசூலுல்லாஹி எங்கே இருந்தார்கள்? எங்கே இருந்தார்கள்? மதீனாவில் இருந்தார்கள். அந்த தோழர் வருகிறார், யமன் நாட்டில் இருந்து வருகிறார். ஓடோடி வந்து தன்னை ரசூலுல்லாஹிற்கு முன்னால் சமர்ப்பித்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு ஜிஹாது செய்ய வந்திருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்ய வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவரால் ஒரு உண்மையை மறைக்க முடியவில்லை. என்ன சொல்கிறார்? ஆனா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெற்றோர்கள் வயோதிகர்களாக இருந்தார்கள், நான் அவர்களை விட்டு பிரிய வேண்டாம் என்று கூறினார்கள், இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை, உங்களோடு ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் அவர்கள் கவலைப்பட்டாலும் பரவாயில்லை என்று நான் பிரிந்த போது அவர்கள் அழுதார்கள், அழுத நிலையிலே நான் அவர்களை விட்டு இங்கே வந்துவிட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள்? பரவாயில்ல தமாஷ், சபாஷ், நீ ரொம்ப பெரிய கொள்கை சகோதரர், உன்னை போல ஆளுதான் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி கொள்கை உள்ள ஆளுதான் எங்களுக்கு தேவை, வா வா சபாஷ் சபாஷ் என்று தட்டி கொடுத்தார்களா? அவர்களிடத்திலே திரும்ப செல், அவர்களுக்கு பணிவிடை செய், அவர்களை நீ அழவைத்தது போன்று அவர்களை நீ சிரிக்கவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரமான ஒரு சமூகத்தின் உறவுகளை, பண்பாடுகளை, ஒழுக்கங்களை கட்டிக்காத்தார்கள். யமனில் இருந்து ஓடோடி வந்தவரை அதே நொடியிலே திரும்ப அனுப்புகிறார்கள், திரும்ப செல் உன் பெற்றோரிடத்திலே, அவர்களை நீ அழவைத்தது போன்று அவர்களை நீ சிரிக்கவை என்று. இன்னொருத்தர் வருகிறார், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையும் ஜிஹாதில் சேர்த்துக்கணும் சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அவர் கூறினார், பெற்றோர்கள் யாரும் இல்லை என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனது தாயின் சகோதரி யாராவது இருக்கிறார்களா? என் தாய்க்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு சென்று நீ பணிவிடை செய். இங்கே தாயுடைய நிலைமையே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு சமூகத்திலே. என்ன நிலைமை? பெற்ற தாயின் நிலை படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கிறது, சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மீண்டும் மீண்டும் பலமுறை நான் நினைவூட்டுகின்றேன் என்று நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். திருமணத்திற்கு பின்னால் தாய்மார்கள் படக்கூடிய பாடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. திருமணமாகி வந்த ஒரு மணமகள் தன் கணவன் தன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து இறை திருப்தியை தேடுவதற்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர, தன் தாய் தந்தையுடைய திருப்தியை பெற்று சொர்க்கத்தை பெற்ற ஒரு மனிதனாக வாழ்வதற்கு துணை நிற்க வேண்டுமே தவிர, இங்கே முஸ்லிம் பெண் சொல்கிறாள், நான உங்க அம்மாவான் நீங்க தேர்ந்தெடுத்து முடிவு செஞ்சுக்கிட்டு வாங்க. எப்படி எப்படி சொல்லிவிட்டு தெரிகிறாள், நானா உங்க அம்மாவா, யாரு வேணும்னு முடிவு செஞ்சுக்கங்க, அப்புறம் சொல்லுங்க பாத்துக்கலாம். யார் ஹமர் ராஹிமி, குஃப்ரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இறை நிராகரிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அண்டை வீட்டாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பாருங்கள். ஜிப்ரீல் எனக்கு வந்து அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார், கூறிக்கொண்டே இருந்தார், நான் பயந்து விட்டேன், இறுதியில் என் சொத்துக்கு வாரிசாக அவரை ஆக்கி விடுவாரோ என்று. மாஸால ஜிப்ரீல் யூசீனி பில்ஜார் ஹத்தா லனந்து அன்னஹு யுவரிஸுஹு. ஜிப்ரீல் எனக்கு அண்டை வீட்டாருக்கு சொன்ன அறிவுரையை பார்த்தால் நான் எண்ணி விட்டேன், சொத்துக்கு அவரை வாரிசாக ஆக்கி விடுவாரோ என்று. இந்த முஸ்லிம்களுடைய நிலை என்ன? இங்கே எப்படியோ தெரியல, தான் வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது எங்க? எத்தனை விதமான இன்னல்கள் அண்டை வீட்டார்களுக்கு,
எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை என்று உன் சுகத்தில் ஒரு ஆணி அடித்து அடிப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உன் வீட்டு ஜன்னலை அவன் வீட்டு பக்கமாக வைக்காதே. ஏன் அங்கே பருதா பாதிக்கப்படலாம். அந்த வீட்டில் உள்ள அந்நிய பெண்களின் மீது உன்னுடைய பார்வை பட்டுவிடலாம். அதுக்காக வேண்டி உன் வீட்டு ஜன்னலை அவர்கள் வீடு தெரியும்படி வைக்காது. ரெண்டு பேரும் ஜன்னல் வைத்தா மாத்தி மாத்தி திசையில வச்சுக்கணும். இந்த வீட்டில இருந்து அதை பார்க்க முடியாம, அதுல இருந்து இதை பார்க்க முடியாம, எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் சஹாபாக்களை பாருங்கள். இதற்கு அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இதை அப்படி செயல்படுத்தினார்கள், அமல்படுத்தினார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், பல சஹாபாக்கள் அதாவது தமஸ்கிலே சிரியாவிலே வந்து குடியேறினார்கள். அப்போது அங்கே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களோடு எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனத்தையும் குரோதத்தையும் மறைத்து வைத்திருந்தார்கள் என்று. இங்கே சஹாபாக்களுடைய அமலை பாருங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய பணியாளர் சொல்கிறார், காலையில வீட்டில் ஆடு இருப்போம், காலையில் வீட்டில் சாப்பிடுவதற்காக ஆடு அறுத்தால் அப்துல்லா இப்னு அம்ர் என்ன செய்வார், அந்த ஆட்டில் உள்ள நல்ல பகுதிகளை எடுத்து வைத்து நம் வீட்டில் உள்ள அண்டை வீட்டாருக்கு கொடுத்து வாருங்கள். யார் அண்டை வீட்டில் இருந்தா? ஒரு யகூதி இருந்தா. அண்டை வீட்டில் யார் இருந்தார்? ஒரு யகூதி இருந்தான். அப்ப அந்த வேலையாளுக்கு பொறுக்கவே முடியல, இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அறுக்கிற கறியில ஆட்டுல நல்ல பகுதியை மொத்தமா எடுத்து எங்க கொடுத்து விடுறாரு? பக்கத்து வீட்டில் உள்ள யகூதிக்கு கொடுத்து விடுறாரு. அப்ப அந்த அடிமை கடைசியில கேட்டுறாரு, எஜமானரே இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்குது, எல்லாரும் தனக்கு நல்லதை வைத்துக் கொண்டு அடுத்து கொடுக்கும் போது மற்றவங்களுக்கு மட்டமானதை சாதாரணமானதை கொடுப்பாங்க, ஆனா நீங்களும் நிறைய கொடுக்கறீங்க, நல்லதை கொடுக்கறீங்க, சாதாரணமானதை உங்களுக்கு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போதுதான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், இப்படித்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உதவி ஒத்தாசையின் மனப்பான்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தின் ஈமானிய அம்சமாக ஆக்கினார்கள். எப்படி? இறை நம்பிக்கையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இந்த சமுதாயம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய, பிறரை சிரமத்தில் பார்த்து சகித்துக் கொள்ளாத ஒரு சமுதாயமாக, ஒருவர் கஷ்டப்பட்டால் அவருக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து விட்டார்கள். ஆனால் இன்று நடப்பது என்ன? யாரு எப்படி போனாலும் அதை பற்றி கொஞ்சமும் மனசில் எந்த சரணமும் இருப்பதில்லை. நான், என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம் ஆரோக்கியமாக வாழ்கிறதா, சுகமாக வாழ்கிறதா, ஒரு முரண்பாடான நிலைப்பாடு. இவர்கள் எப்படி சமூகத்தை உருவாக்குவார்கள் என்று பலர் ஆசைப்படுகிறார்கள். என்ன ஆசைப்படுறாங்க? நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லு. யாருக்காவது ஆசை இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்த இஸ்லாம் மக்கள் எல்லாம் முஸ்லீம் ஆயிரணும், ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிரணும், ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் இவர்களெல்லாம் இஸ்லாமை ஏற்றால் இவர்களை ஆதரிப்பதற்கு தயாராக நாம் இருக்கிறோமா? அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோமா? உதவி ஒத்தாசை ஹெல்ப்னு வந்தா அப்படியே சைலண்ட், அப்படியே எப்படி பலருடைய நிலைமை என்ன? எங்கேயாவது ஒரு சபையில இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, அதுக்கு யார் உதவி செய்யறா என்று கேட்டா அப்படியே சைலண்ட். சரி, கடைசி வரைக்கும் இருப்போம், கொடுக்க முடிஞ்சாலும் சரி, கொடுக்க முடியாட்டி சரி, என்ன நடக்குது, நம்மளால முடிஞ்சளவு குறைந்தபட்சம் துஆவை கொண்டாவது பங்களிப்பு செய்யலாமா இல்லையா, ஒருவரை தூண்டியாவது பங்களிப்பு செய்யலாமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? கேட்டு வந்தவரை இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள், தன்னிடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லை என்றால் நீங்கள் அவரிடத்திலே சென்றால் உங்களுடைய தேவையை இன்ஷா அல்லாஹ் அவர் நிறைவேற்றுவார், அங்கே செல்லுங்கள் என்று வழிகாட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சமூகமாக இருக்கின்ற நமக்குள்ளேயே இந்த உதவி ஒத்தாசையின் மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் போது, இஸ்லாம் பரவும் போது, புதிய முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்குள் வரும் பொழுது அவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடு, அந்த தியாக மனப்பான்மை எப்படி வரும் யோசித்து பாருங்கள். சரி, கொஞ்சம் மீண்டும் அடிப்படைக்கு போய் பார்ப்போம். இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கலிமா ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது பெற்றோர்களுக்கு, மூன்றாவது கலிமாவா? கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு வாருங்கள். இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கலிமா ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், மூன்றாவது என்ன ஜகாத், அதற்கு பிறகு ஹஜ், அதற்கு பிறகு நோன்பு. பெரும்பாலான அறிவிப்பு அப்படித்தான், சில அறிவிப்புல 4வது நோன்பு, 5வது ஹஜ், எது எப்படியோ. இதில் நீங்க கொஞ்சம் அப்படியே எடுத்து பாருங்க, ஷஹாதா இது யாருடைய ஹக்கு? அல்லாஹ்வுடைய ஹக்கு. தொழுகை யாருடைய ஹக்கு? அல்லாஹ்வுக்குள்ள ஹக்கு. நோன்பு யாருக்குள்ள ஹக்கு? அல்லாஹ்வுக்குள்ள ஹக்கு. ஹஜ் யாருக்குள்ள ஹக்கு? அல்லாஹ்வுக்குள்ள ஹக்கு. இப்ப நம்ம சமூக அமைப்புல இருக்கிற மாதிரி பார்த்தா, முதல்ல ஷஹாதா சொல்லுங்க, அதுக்கப்புறமா தொழுங்க, அதுக்கப்புறமா ஹஜ் செய்ய, அதுக்கப்புறமா நோன்பு வைங்க, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு முடிஞ்சா ஜகாத்த பாத்துக்குங்க. எப்படி முடிஞ்சா ஜகாத்த கொஞ்சம் பாத்துக்குங்க. இங்கே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செல்வந்தர்களாக உள்ள தௌஹீதை பேசுகிற, குர்ஆன் ஹதீஸை பேசுகிற, ஷஹாதாவின் அம்சங்களை அச்சுப்பிரலாமல் பேசுகிற, தொழுகையின் முக்கியத்துவத்தை பேசுகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர் மூன்றாவது கடமையாகிய ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுகிறார்கள்? இந்த ஜகாத் என்ன? சமூகத்திற்கு நீங்கள் செய்கிற பங்களிப்பு. நீங்கள் தொழுது ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் உங்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களது ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களை வெட்டப்படும், கொல்லப்படும். ஷஹாதா சரியாக இருக்கிறது, தௌஹீத் அழகாக இருக்கிறது, வழிபாடு சுத்தமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, ஆனால் ஜகாத் இல்லை. இஸ்லாமிய ஹலீஃபாவாக இருந்தால் என்ன செய்வார்? ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டுவான். செய்தார்களா இல்லையா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, தொழுகையையும் பிரித்து பார்த்தவனிடத்தில் போர் செய்வேன், அவனை கொல்லுவேன், அவர்களின் பெண்களை சிறைபிடிப்பேன் என்று சொன்னார்கள். உமரும் மற்ற தோழர்களும் வந்து அல்லாஹ்வே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, அவங்க ஷஹாதா சொல்லியிருக்கிறாங்களே, என்ன சொன்னார்கள்? ஷஹாதா சொல்லியிருக்கிறாங்களே, எப்படி அவர்களை கொல்லப் போகிறீர்கள், அவர்களிடத்திலே போர் செய்ய போகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, நான் மக்களிடத்திலே போர் செய்ய பணிக்கப்பட்டுள்ளேன், லா இலாஹா இல்லல்லாஹுவை கூற வேண்டும் என்று கூறுவரை. அப்போது அபூபக்கர் கேட்கிறார், உமரே, ஹதீஸின் இறுதி என்ன? இல்லா பிஹக்கிஹா, அந்த கலிமாவுடைய உரிமையை கொண்டே தவிர என்று சொன்னார்களே, அந்த கலிமாவுடைய ஹக்கு என்ன தெரியுமா? தொழுகையும் ஜகாத்தும். யார் இந்த இரண்டையும் பிரித்து பார்க்கிறானோ அவனிடத்திலே போர் செய்தே திருவேன், அவன் காஃபிர் என்று சொன்னார்கள். அவனை என்ன என்று சொன்னார்கள்? காஃபிர் என்று சொன்னார்கள். அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்களுடைய ஷஹாதா அங்கீகரிக்கப்படாது. முஸ்லிம் உம்மத் என்று சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? தங்களை முஸ்லிம் உம்மத் என்று சொல்கிறார்கள். குரான் ஹதீஸ்வாதி என்று சொல்கிறார்கள். அல்லது இப்படி இப்படி அவர்கள் என்னென்ன இயக்கங்களை பற்றி பெருமை பேசுகிறார்களோ. ஆனால் இங்கே என்ன இல்லை, என்ன இல்லை, எதன் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டதோ இஸ்லாத்தின் மூன்றாவது தூண். இதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு, இதுக்கு பிறகுதான் நீங்க ஹஜ்ஜு, எதுக்கு பிறகுதான் ஜகாத்துக்கு பிறகுதான் நோன்பு, ஜகாத்துக்கு பிறகுதான் ஹஜ்ஜு. இந்த ஜகாத்தை கொடுப்பதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழகிய சட்டங்களை நமக்கு நிர்ணயித்து அதற்கு வழிகாட்டுகிறான் பாருங்கள். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله. எட்டு பேர்களின் பட்டியலை போட்டு சமூகத்தில் தேவை உள்ள எவரையும் அல்லாஹ் விடவில்லை. எப்படி சமூகத்திலே தேவை உள்ள எவரையும் அல்லாஹ் விடவில்லை. கடன்பட்டவரா அவருக்கு பங்கு இருக்கிறது, வறிய ஏழையா அவருக்கு பங்கு இருக்கிறது, அன்றாடம் பொருள் சம்பாதிக்கிறார் சேகரிப்பு இல்லை, திடீரென்று அவருக்கு குடும்ப தேவை வந்து விடுகிறது, மருத்துவ தேவை வந்து விடுகிறது, வேற தேவைகள் வந்து விடுகிறது, அவருக்கு இதில் பங்கு இருக்கிறது. இஸ்லாமை ஏற்று ஒருவர் வருகிறார், அவரை ஆதரிக்க வேண்டும், அவரை சமூகத்திலே ஒன்றிணைக்க வேண்டும், அவருக்கு இதில் பங்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய முஜாஹிதுகளோ மார்க்க அறிஞர்களோ அல்லது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களோ அவர்களுக்கு இதிலே பங்கு இருக்கிறது. பயணத்திலே ஒருவர் வருகிறார், ஆபத்திலே சிக்கி தான் கொண்டு வந்த செல்வத்தை இழந்து அனாதையாக நிரக்தியாக நிற்கிறார், அவருக்கு இதிலே பங்கு இருக்கிறது. இப்படி யோசித்து பாருங்கள், சமூகத்தில் தேவை உள்ள எவரையாவது அல்லாஹ் இங்கே விட்டுவிட்டானா? இந்த ஜகாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப விடவில்லை என்பதை இங்கே புரிய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஜகாத் என்பது நீங்கள் விரும்பி மனம் உவந்தால் நீங்கள் விரும்பிய அளவுக்கு செய்கிற தான தர்மம் அல்ல ஜகாத் என்பது. இது நம்மீது அல்லாஹ் விதியாக்கிய கடமையாக்கிய, நம் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு கடமை, செய்தே ஆக வேண்டும். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இதிலிருந்து அளவு நாம் விரும்பிய அளவு அல்ல. உங்களுக்கு 1 கோடி ரூபா இருந்துச்சு, எவ்வளவு இருக்குது உதாரணத்துக்கு? 1 கோடி ரூபா இருக்கு. 2.5 லட்சம் ரூபாய் அப்படியே எடுத்து அழகா கொடுத்துடும். 2.5 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்கறது? எப்படி சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆச்சு, 10 கோடி ரூபாய் வச்சிருந்தா எவ்வளவு கொடுக்கணும்? 25 லட்சம் ரூபா எடுத்து அப்படியே கொடுத்துட வேண்டியது. 25 லட்சம் ரூபாய் ஆச்சு, இதை ஒரு பிசினஸ்ல போட்டா இன்னும் எவ்வளவு கிடைக்கும்? காஃபிராகி விட்டாய், உம்மத்தை விட்டு வெளியேறி விட்டாய். மகாதல்லா, 1 கிலோ தங்கம் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வச்சிருக்கிறாங்க? 1 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க. 1 கிலோனா 1000 கிராமா, அதுல 2% எவ்வளவு? 40ல் 1 எவ்வளவு? 25 கிராம். 25 கிராம் எடுத்து கொடுத்துட வேண்டியதான். 2.5 பவுன் எடுத்து கொடுத்துட. 2.5 பவுனா எப்படி கொடுக்கறது? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ தொழுதல கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. ஒரு கிராம் எடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டு கொடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பலர் இடத்துல சாதாரணமா வீட்டுல 1 கிலோ 2 கிலோலாம் சாதாரணமா ஆயிப்போச்சு. முன்னாடி எல்லாம் 5 பவுன் நகை போட்டாங்க, 10 பவுன் நகை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் 100 பவுன் நகையா? சில ஊர்ல கேள்விப்படுற 100 கூட போய் பழைய காலமா போச்சான். 280 கிலோ. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தங்கத்திலிருந்து ஜகாத் கொடுக்கப்பட்டிருந்தால் இப்படி ஏழை முஸ்லிம்கள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஏதாவது முடிஞ்சா செய்யுங்களேன்னு வருவாங்களா? ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் உறவினர்கள் அவங்கவுங்க முகல்லால இதை பாதுகாத்துக் கொண்டால், அனுசரித்துக் கொண்டால் இந்த நிலைமை ஏற்படுமா? அல்லாஹ் ஒரு முகல்லாவிலே ஏழைகள் என்று வைத்திருந்தால் அவர்களின் தேவைகளை போக்கும் அளவிற்கு ஜகாத்து கடமையான செல்வந்தர்களை அங்கே வைக்காமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நீரம் அது. சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு முகல்லால தேவை உள்ள ஏழைகள் இருந்தா அதே முகல்லால அதே முஹல்லாவில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஜகாத்து கடமையான செல்வந்தர் இல்லாமல் இருக்க மாட்டார். நீங்க இப்பயே இதை எழுதி மனசுல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பரிசீலனை பண்ணி பாருங்க, நிச்சயமா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அநியாயக்காரன் அல்ல, நீதமானவன். இங்க நிலைமை என்ன? உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸ் இங்கு சொல்கிறோம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, கையில ஒரு குழந்தையும் இருக்கு. ஏன் இந்த ஹதீஸ சொல்றோம்னு சொன்னா, குறிப்பா நம்ம தமிழ் சமூக பெண்கள் இடத்துல பொதுவாகவே இந்த நகையின் மீது ஆபரணங்களின் மீது ஆசை, அதுவும் குறிப்பா தனக்கு பொம்பளை புள்ளன்னு பிறந்துருச்சுன்னா பிள்ளைக்கு சேர்க்கணுமே பிள்ளைக்கு சேர்க்கணுமே பிள்ளைக்கு சேர்க்கணுமே சொல்லியே கணவனை ஒழித்து விடுவார்கள். எப்படி பிள்ளைக்கு சேர்க்கணுமே, பொம்பளை புள்ள பிறந்துருச்சுங்க இந்த பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணுமே, இதுக்கு ஏதாவது நகை நட்ட சேர்க்கணுமே சொல்லி இருக்கிற தலைமுடி கொட்டி கை காலில் உள்ள வலிமை எல்லாம் இழந்து ஆளு 40 வயசு 45 வயசுலயே கூணு விழுந்த கிழவ மாதிரி ஆகி மூஞ்செல்லாம் சுருங்கி போய் தலை முடியெல்லாம் அதாவது தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப பலவீனமான நிலைமைக்கு ஆளாகிறார். நடக்குதா இல்லையா? இது பெரும்பாலான சில பேர் இருக்கலாம் அவங்கள மாதிரி மாஷல்லா தியாகிகள், பெரும்பாலான இடங்களிலே இந்த நிலை காணப்படுவதை நாம் செல்லும் போது பார்க்கிறோம். இங்க பாருங்க சஹாபாக்களுடைய நிலைமைகளை இங்கே நாம் எதற்காக திரும்ப திரும்ப அவர்களுடைய வரலாறுகளை நினைவுபடுத்துகிறோம் என்றால், கொஞ்சமாவது அந்த கீறல் நம் மீது பட்டு விடாதா? நம்மில் ஒரு சமூகத்தில் ஒரு சிலராவது அதை பின்பற்ற ஆரம்பித்து நேர்வழி காட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக மாறிவிட மாட்டார்களா? பிறகு அவர்களை பார்த்து நாம் செல்லலாம். நமக்கு என்ன தேவை இருக்கு? இப்ப யதார்த்தத்தில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. இப்படி நடந்துக்கிறவரை சொல்றதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இப்படி செய்யறவங்க யாரு? எல்லாரும் கேட்கிறோமா இல்லையா? அந்த பெண்மணி வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஏதோ கேள்வி கேட்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய கையிலே பார்க்கிறார்கள் இரண்டு காப்புகள், தங்க காப்புகள், சவார் என்று சொல்வார்கள். அதாவது இப்ப நம்ம வளையல் போடுறோமா, பெண்கள் போடுறாங்கல்ல, அதை விட கொஞ்சம் மொத்தமா இருக்கும் காப்பு என்பது சிவார் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ரெண்டு காப்பு போட்டுருவாங்க. அப்ப கண்டிப்பா அது ஜகாத்து கடமையான அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த ஹதீஸ கூட சிலர் வந்து தவறான முறையில் அர்த்தம் செஞ்சு வச்சிருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. இதனுடைய வார்த்தை என்ன, அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டுக்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா? இதுதான் அந்த கேள்வி. அத்து அத்தீன என்பதற்குண்டான சரியான தமிழ் பொருள். சில பேர் எப்படி அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த ரெண்டுக்குள்ள ஜக்காத்தை நீ கொடுத்து விட்டாயான்னு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கருத்துப்படி வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு. அதனால ஹதீஸில் எப்படி இருக்குது என்ன செய்யறது? யாருக்கு அரபி தெரிய போகுது? கொஞ்சம் மாத்தி எழுதிட்டாங்க, பிரச்சனையா? யாருக்கு தெரிய போகுது? இதான் காலையில பேசணுமா இல்லையா? ஒவ்வொரு கூட்டத்தார்கள் இடத்திலும் யாரெல்லாம் தங்களை இயக்கமாக கூட்டமாக அமைத்துக் கொள்கிறார்களோ குரான் ஹதீஸ்ல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்க வேண்டும். ஹதீஸ் என்ன வருகிறது? அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, இந்த ரெண்டுக்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா என்று கேட்கிறார்கள். யார்கிட்ட கேட்டாங்க? சம்பவத்தை மறந்துடாதீங்க. ஒரு பொம்பளை புள்ளைய தூக்கிட்டு வந்த ஒரு பெண்மணி கையில் அணிந்திருந்ததை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்துல கேக்குறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அப்படி இதுவரைக்கும் கொடுத்ததில்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, நரகத்தின் இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. நரகத்தின் இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க. இவர்கள் அல்லவா சஹாபிய பெண்மணிகள். அப்படியா யாரும் சொல்லா? அப்ப இதுக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும்? அதை இதுல இருந்து தங்கமாவே கொடுத்துட்டுமா, அல்லது இதுக்கு போய் காசு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? இப்படியா கேட்டார்கள். அந்த ரெண்டுத்தையும் கழிச்சாங்க. யார் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாவின் பாதையில் இது அனைத்தும் தர்மம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை கட்டமைத்த ஒழுக்கங்களை பண்புகளை மீண்டும் நாம் படிப்போம், அவற்றை நோக்கி மீண்டும் நாம் வருவோம். நம்மால் முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து ஒரு உம்மத்தாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நாம் உம்மத்தாக மாறினால்தான் நமக்கு அல்லாஹ் ஹலீஃபாவை கொடுப்பான், நமக்கு அல்லாஹ் ஹிராபத்தை கொடுப்பான், நமக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். நீங்க உம்மத்தா மாறவே இல்லை, ஹலீஃபா வந்து யாரு மேல ஆட்சி பண்ணுவாரு? குரங்கு மேல, நாய் மேல, பூனை மேல, குதிரை மேல, காட்டில் உள்ள மிருகங்கள் மேல, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் மேல ஆட்சி பண்ண முடியும்? கலீஃபா அபூபக்கர் யார் மீது ஆட்சி செய்தார்? உம்மத்தாக இருந்த சஹாபாக்கள் பெண்கள் ஆண்கள் மீது ஆட்சி செய்தார்கள். அவர்களை வைத்து இஸ்லாமை எதிர்த்த எதிரிகளிடம் போரிட்டார்கள். முசைலமாவிடம் யாரை வைத்து போரிட்டார்கள்? தன்னை நபி என்று வாதிட்ட முசைலமாவிடம் யாரை வைத்து போரிட்டார்கள்? முஸ்லிம் உம்மத்தை வைத்து போரிட்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிஸ்ராவிடத்திலே கைசரிடத்திலே யாரை கொண்டு போரிட்டார்கள்? யாரை கொண்டு போரிட்டார்கள்? அங்கே இருந்த முஸ்லிம் உம்மத்தை கொண்டு போரிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிராலும் பொருளாலும் அர்ப்பணம் செய்து அல்லாஹ் வாக்களித்த உதவிக்கு தகுதியான, அல்லாஹ் வாக்களித்த உதவிக்கு தகுதியான ஒரு உம்மத்தை கொண்டு போரிட்டு வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்று நாம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் எதுக்குமே தயாராக மாட்டோம். ஆனால் எல்லாமே மேலிருந்து ஆட்டோமேட்டிக்கா மேஜிக்கா நடக்க வேண்டும் என்று. இது ஏமாற்றத்தை தவிர வேறொன்றையும் அளிக்காது. செய்கிற அத்தனை முயற்சிகளும் எப்படி என்றால் ஓடும், வேகமாக ஓடும் நதியிலே கரைக்கப்பட்டதை போன்று ஆகிவிடும். நீங்க ஒரு தண்ணில ஒரு பாத்திரத்துல ஒரு இனிப்ப கரைச்சீங்கன்னா அது பயன்படுத்தலாம். வேகமாக ஓடக்கூடிய நதியிலே ஆற்றிலே கரைத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்படித்தான் எல்லா முயற்சிகளும் வீணாகிக் கொண்டே செல்லும். எதுவரை உம்மத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சியை நாம் செய்யவில்லையோ, உம்மத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சி என்ன? இந்த உம்மத் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். இதனுடைய இறை வழிபாடு என்ற தூண்கள் உறுதியாக உயர்ந்ததாக ஓங்கியதாக இருக்க வேண்டும். பிறகு ஒழுக்கங்களாலும் பண்பாடுகளாலும் நேரிய நீதமான கலாச்சாரங்களாலும் இதை சுற்றி கட்டப்படுகிற அந்த கட்டிடம் செம்மையானதாக நேரியதாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டதாக இருந்தால் ஒரு உம்மத்தாக மாறுவோம். தென்னியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பகுதியை நினைவூட்டி முடிக்க விரும்புகின்றேன். ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது முஹாஜிர்களை அழைத்துக் கொண்டு அந்த அன்சாரிகளோடு கலந்து எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், அப்படி சமூகத்தை உருவாக்குவதற்கு எத்தகைய ஆன்மீக புரட்சிகளை குணாதிசயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள், அவற்றை செயல்படுத்தினார்கள் என்பதை 236-37 வரை உள்ள பக்கங்களில் நீங்கள் பார்க்கலாம். ரஹீக்குடைய 236-37 இந்த ரெண்டு பக்கங்களையும் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று படித்து பார்த்து முடிந்தால் உங்களுடைய குறிப்பேட்டில் அதை எழுதி வைத்துக் கொண்டு மனதிலும் பதிய வைத்துக் கொண்டு நாம் இந்த பண்பாடுகளோடு ஒவ்வொரு நாளும் எப்படி பின்பற்றி வருகிறோம், இதில் என்ன தவறு ஏற்படுகிறது, அதை நாம் எப்படி சீர்திருத்தம் செய்வது, இந்த அடிப்படையில் நம் சமூகத்தை நாம் அணுகுமேனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு உம்மத்து உருவாகி அல்லாஹ் இந்த உம்மத்து இறந்த கண்ணியத்தையும் உயர்வையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் இந்த உம்மத்துக்கு மீட்டு தருவான் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த சிறந்த உம்மத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி முடிக்கிறேன். அப்போது கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.